சாந்தி. எல்லாரும் குஷியா இருக்கீங்களா, குளிர்ச்சியா இருக்கீங்களா? 10/7/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. சிவபாபாவுடைய படத்தை ஒரு ரூம்ல வச்சுக்கோங்க. அடிக்கடி அவர் முன்னாடி உட்கார்ந்து பேசுனீங்கன்னா முழு நாளும் அவருடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வாணியுடைய சாரமே அதுதான், போட்டோ பாத்துக்கிட்டே இருந்த. ஆனா பாபா சொல்லிருக்கிறாரு ஒரு வாணியில, போட்டோ எல்லாம் வைக்கிறதுக்கு ஒன்றும் பக்தி மார்க்கம் கிடையாது, போட்டோ வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வாணியிலயும் அது சொல்றாரு. பட் இருந்தாலும் மாய ரொம்ப புத்திசாலியா இருக்கிறானே, நம்ம கண் முன்னாடி எது வருதோ அதோடைய நினைவு தானே டக்குன்னு வருது. அதனால போட்டோ முன்னாடி போய் உட்காந்துக்கணும், பாக்கெட்ல போட்டோ வச்சுக்கோங்க, எடுத்து பேசிக்கிட்டே இருங்க. அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, சொர்க்கத்தின் காட்சி தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படியே அப்படியே மெய் மறந்து ஆனா பாக்கும்போது இந்த குரான்ல வந்து ஒன்னு இருக்கும், தொழுகை செய்யறதுக்கு சில டைம் ஒதுக்கி இருக்கிறாங்களே, அந்த தொழுகை பண்ணும் பொழுது தொழுகையில அவங்க உச்சரிக்கிற ஒரு ஒரு வார்த்தைய உணர்ந்து உச்சரிக்கக்கூடிய நிலை இல்லைன்னா நீ தொழுகை பண்ணாத, அது வேஸ்ட் அப்படின்னு இருக்கும். அப்ப நம்ம பாபாவை பாக்குறோம், அப்ப பாபாவை பார்க்கும்போதே அவர் எப்படிப்பட்டவரு அந்த உணரணும், அந்த அன்பு அப்பா அப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம், சும்மா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. அப்படி அப்ப அப்பா ஆஸ்தியை கொடுக்கறாரு, எப்படி இருந்த என்ன எப்படி மாத்தி இருக்கிறாரு, உடலே எடுக்காம இருக்கிறவரு எனக்காக ஒரு கடன் எடுத்து வர, சிவனே கடன் எடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு பழி சொல்லுக்கு வேற ஆளாகிறாரு இல்லையா, அந்த உடலை கடனா எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்கறாரு, அந்த ஆஸ்தியை எனக்கு கொடுக்கறாரு, ஆஸ்தியை அவர் அனுபவிக்க இல்ல, அப்ப எவ்வளவு அன்பின் கடலா இருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கறது எல்லாம் துக்கம் கொடுக்கக்கூடிய விகாரத்தை தொடாதுன்னு சொல்றதுதான், அது கூட என்னால பண்ண முடியாதா, இவ்வளவும் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்ப நீங்க ஒரு நபரை பாக்குறீங்க, ஒரு மோசமான நபர்னா அவன் என்ன மோசமான காரியம் பண்ணான்றது அவனை பார்க்கும்போதுல ஞாபகம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு சரியான நேரத்துல உதவி பண்ண ஒருத்தரை பாக்குறீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அது ஞாபகம் வரும், அவரை பார்க்கும்போதெல்லாம் அதான் ஞாபகம் வரும். அதே மாதிரி பாபாவை பார்க்கும்போதுல உங்களுக்கு இது ஞாபகம் வரணும், நிரந்தரமாவே அவர் உங்க நினைவுல இருக்கணும். ஆனா மாய மறக்கடிக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 4 தடவை அது மாதிரி இந்த போட்டோ எடுத்து பாக்குற பழக்கத்தை வையுங்க. பிரம்ம பாபா பக்தியிலே கிருஷ்ணருடைய படத்தை அப்படி பாப்பாராம். அதையெல்லாம் இன்னைக்கு வானிலை வரப்போ. அப்புறம் பேர் சொன்னோம் அவர்கிட்ட, உயிரோட்டமா துல்லாத மனமும் துல்லம்ன்ற ஒரு விஜய் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கிட்ட போய் பேசுறாரு, அது வித்தியாசமா இருக்கும். ஒரு பிள்ளையார் சில கிட்ட போய் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பிள்ளையாரப்பா அப்படி பண்றோம்ப்பா, அந்த பொண்ணு லவ் பண்றேன், அந்த பொண்ணு இப்படி பண்ற அப்படி பண்ற எல்லாமே அப்படியே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுவாரு. அது உண்மையில நம்ம ஞானம், நம்ம பாபா கிட்ட அப்படி பேசணும். ஆனா பாபா உயிரோட்டமாவே இருக்கிறாரு, இருக்கிறாருன்றத மறக்கிறோன்றதுக்காக அட்லீஸ்ட் நீ போட்டோவை பார்த்தாலும் உனக்கு ஞாபகம் வருதா பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் முழு நாளும் அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். யார் கூட அதிகமா பேசுறீங்களோ அவங்க ஞாபகம் தான் அதிகமா வரும். அதான் பாபா சொல்றாரு, என் கூட பேசிட்டே இருங்க, முழு நாளும் நினைவு வந்துகிட்டே இருக்கும். எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுங்க, மத்தவங்க கிட்ட பேசுறீங்களா இல்லையான்றதும் என்கிட்ட கேட்டுட்டு பேசுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எல்லா ஆலோசனையும் கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டுட்டு பேசுங்க. கேள்வி, சங்கம யுகத்துல மட்டுமே அனுபவமாக கூடிய புதிய மற்றும் தனித்துவமான அன்பு எது? சங்கம யுகத்துல மட்டுமே அனுபவம் செய்யக்கூடிய அன்பு எது? தனித்துவமான அன்பு, மற்ற எல்லா அன்புல இருந்தும் இது தனி, அது என்ன அன்பு? அதே நேரத்துல இது புத்தம் புது அன்பு, மற்ற எல்லாத்துலயுமே வித்தியாசமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம யாரு மேல அன்பு செலுத்துறோமோ அந்த பாபாவுக்கு உடம்பே கிடையாது, உடம்பு இல்லாத ஒருத்தரோட அன்பு செலுத்துறோம். சோ அவர் இருக்காருன்ற அந்த உணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த போட்டோவை பாருங்கன்னு சொன்னது, உடம்பு இல்லைன்றதுக்காக அவரே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. சரி, இது புது அன்பாகும். நிராகார விசித்திர பாபா இந்த சாக்காரத்துல, அதாவது பிரம்மாவுடைய உடம்புல வந்திருக்கிறார். அவரு முன்னாடி நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு சங்கம் யுகத்துல நேரடியா ஈஸ்வரனுடைய அன்பு கிடைக்குது. இது புத்தம்புது மற்றும் தனித்துவமான அன்பு. உடலே இல்லாத ஒருத்தர் அன்பு செலுத்துறதுக்காகவே இன்னொருத்தர் உடம்புல வந்திருக்கார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அதை ஞாபகம் இருக்கணும். உடலற்ற பாபா எனக்காக இந்த உடம்புல வந்திருக்கிறாரு அப்படின்ற உணர்வு வருதா பாப்தாதா போட்டோ பார்க்கும்போது, பாப்தாதா வீட்டுல குஜார் தாதியை பார்க்கும்போது? அது வரணும், வரணும். அதை மறக்கிறீங்க, அதுக்குதான் பாபா அதை ஞாபகப்படுத்துறாரு. சங்கம் யுகத்துல மட்டும்தான் இறைவனுடைய அன்பு நேரடியா கிடைக்குது. மற்றதெல்லாம் இது பண்ணா பாபா பண்ணாரு, அது பண்ணாரு, இயேசு பண்ணாரு, இது பண்ணாருன்றாங்க. பட் நேரடியா அவருடைய அன்பு, நேரடியா அவர் மடியில உட்கார்ற பாக்கியம், நேரடியா அவர் ஊட்டி விடுற பாக்கியம், நேரடியா இந்த ஞானத்தை சொல்ற பாக்கியம், நேரடியா இந்த வழியை கொடுக்கற பாக்கியம் சங்கம் யுகத்துல மட்டும்தான் கிடைக்குது. மற்றபடி முழு கல்பமும் தேகதாரிகளோட தான் நம்ம அன்பு இருந்தது. தேகமற்ற பாபாவோட அன்பு செய்யற ஒரே நேரம் இப்பதான். அதனால மத்த அன்பை எல்லாம் நம்ம எப்பனாலும் பண்ணிக்கலாம். அதனால அதை எல்லாத்தையும் இப்ப கட் பண்ணுங்க. இந்த ஒரு பாபா மட்டும், அவர் மேல மட்டும் அன்பு செய்யணும். நேத்து கேட்டா இருப்பாங்க, நீங்க பக்தியை பண்ண யார் சொன்னா நாங்க பண்றோமே, ஆனா சிவனை தவிர யாரையும் பண்றது இல்லைன்னு சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு. சிவனை எப்படி பக்தி செய்யணும்னு சிவன் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. உங்களுக்கு வேணும்னா வந்து கேளுங்க, அவ்வளவுதான். சங்கம் யுகத்துல மட்டும்தான் இந்த அன்பு ஏற்படுது. சிவனையே அப்பாவா, அவரையே கணவனா, அவரையே குழந்தையா, சகோதரனா, எல்லா உறவுகள்லயும் வச்சுக்கக்கூடிய அன்பு சங்கம் யுகத்துல மட்டும்தான் ஏற்படுது. என்னுடைய மனம் எனும் வாசலில் யார் வந்தது? ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை விசித்திரமானவரா இருக்கிறார், சரீரமற்றவரா இருக்கிறார். இப்ப புது அன்பை எடுத்துக்கிட்டு நாம பாபா கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அல்லது வந்திருக்கிறோம். சோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கணவனுக்கு அன்பா இருக்கணும், குழந்தைக்கு அன்பா இருக்கணும். முழு கல்பமா நாம அப்படித்தானே இருந்தோம். அதனால கீழே தான் வந்தோம், ராஜ்யத்தை தான் இழந்தோம், அனைத்தையும் இழந்தோம். அதனால இப்ப அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுளே வந்திருக்கிற. இந்த ஒரு தடவை மட்டும் எப்படி பக்தி, ஒருவருடைய பக்தி மட்டும் ஆரம்பத்துல இருந்துச்சோ அது மாதிரி பண்ணணும். இன்னைக்கு அதான் சிலர் பக்தி தீவிரமா பண்ண போயிரு, அதனால தானே காட்சி காய்ச்சது. இப்ப நேரடியா வந்து ஞானத்தை கொடுக்கற, இதையும் நீ தீவிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அவரு தான், அவருக்கு அடுத்ததுதான் எல்லாமே. ஆக்சுவலா அடுத்ததான் எதுவும் கிடையாது, அவரு மட்டும்தான் உலகமே. இப்ப நமக்கு சங்கம் யுகத்துல அவரு வந்திருக்கிறார். பிரம்மா உடல்ல வந்து அன்பு செய்யறதுக்கு வர அவர் எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரே முறைதான் குழந்தைங்களுக்கு பகவானுடைய அன்பு கிடைக்குது, நேரடி அன்பு. சோ இது வந்து கொஞ்சம் வெளிப்படும் பைபிள்ல. எப்படி மத்தவங்களுக்கு அன்பு செய்யணும்னு இயேசு செஞ்சு காட்டுவார். அவருடைய சிஷியர்கள் காலை கழுவாரு, முத்தம் கொடுப்பாரு. ஆனா அதெல்லாம் உண்மையான அன்பு. ஓகே, அது நம்ம பாபாவும் பண்றாரு. பட் முக்கியமானது ஞானம் இல்லையா? மற்றபடி கால் கழுவுறது இதெல்லாம் ஒன்னும் அன்பு கிடையாது. ஒரு ஆத்மா உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்கறது அன்பு. அது இப்பதான் கிடைக்குது. அந்த ஒரு பரமபிதா பரமாத்மாவைத்தான் நாம எல்லோரும் நினைவு செய்யறோம், எல்லா மதத்தினரும் நினைவு செய்யறோம். அந்த கடவுள் தான், ஒரு வேற அந்த கடவுள் இயேசுவா இருப்பாரோ பிள்ளையாரா இருப்பாரோ அப்படின்னு மாத்தி நினைவு செஞ்சாலும் யாருன்னு நினைச்சு அந்த கடவுள் ஒரு கடவுள் நினைச்சுதான் பண்றோம். ஆனா அந்த கடவுளே வந்து நேரடியா குழந்தைங்களுக்கு இப்ப ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த போதை இருக்குதா? அந்த நிராகார விசித்திர பாபா இவருக்குள்ள வந்திருக்கிறாரு. உடலே இல்லாத கடவுள் இங்க வந்திருக்கிறாரு. அவர் நம்ம அப்பா, ஆத்மாக்களுடைய அப்பா. அவரை தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நம்ம மேல வைக்கிற அன்பு, நாம அவர் மேல வைக்கிற அன்பு, இதுவும் பயங்கர அற்புதமானது, விசித்திரமானது, விந்தையானது இல்லையா? சோ உண்மையான அன்புனா என்ன இல்லையா? நெருப்புல கைய வச்சுக்கிட்டே இருக்கிறோம், கொதிக்குது, அது நெருப்புனே யாருமே சொல்லல, பாபா தான் சொல்லாரு. அதுல இருந்து கையெடுத்தா சரியாயிடும். இந்த ஐந்து விகாரன்ற நெருப்பு, அதுல கை வச்சிருக்கிற எடு சரியாயிடும் அப்படின்னு சொல்ற. எப்பவுமே தேகதாரிகள் மேலதான் அன்பு செலுத்துறீங்க, செலுத்தி இருக்கிறீங்க. ஆனா இவர் விதேகி, உடல் அற்றவர், தேகம் இல்லாதவர். அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, சொன்னதே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறார். உடலே இல்லாத ஒருத்தர் வந்திருக்கிறார். நம்மளுடைய அம்மா, அப்பா, கணவன், மனைவி யாராவது இறந்தாங்கன்னா அவங்கள ஒரு பிராமணர் உடல்ல வர வைக்கும் போது அந்த ஒரு பாவனை இருக்கும், அவங்க வந்துட்டாங்க. ஆனா இங்க கடவுளே வந்திருக்கிறாரு, உங்களுக்கே அந்த பாவனை இல்லை. இல்ல உங்களுடைய அம்மா அல்லது கணவன் வர்றாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த பாவனை உங்களுக்கு இருக்கும். நம்மளுடைய உண்மையான அப்பா வந்திருக்காரு, உடலே எடுக்காத அப்பா, நமக்காக எப்பவுமே தூய்மையா இருக்கிற அப்பா வந்திருக்கிறார். அன்பா புரிய வைக்கிறார். சாதாரண விஷயமா, பழைய விஷயமா, புத்தம் புது விஷயம்? எதுக்கு இந்த ஞானத்தை அன்பா புரிய வைக்கிறாரு? ஏன் அன்புன்றாரு? ஏன் சுயநலமற்ற அன்பு? ஏன் வல்லல்ன்றாரு? இதனால அவருக்கு எந்த லாபமும் இல்லையே. குழந்தைக்கு செல்வம் கிடைக்கணும், மாளிகை கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சுயநலமற்ற அன்பு. ஆனா இதுக்கு முன்னாடி நாம இந்த எல்லைக்குட்பட்ட இந்த கலியுகத்துல அழியக்கூடிய செல்வம், மாளிகை கிடைக்கணும்னு ஆசை வச்சிருந்தோம். இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. முழு உலகமும் எங்களுக்கு வரணும். முழு உலகம் அல்பக்கால நிலையா, காமம் பின்னாடி, கோபம், பற்று, பேராசு பின்னாடி போக, அதை ஒட்டுமொத்த உலகத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க போறேன். மத்த ஆசையெல்லாம் விட்டுடு. ஒரு ராஜா போய் ரோட்ல உடைக்கிற தேங்காவுக்கு ஆசைப்படலாமா? அதிபதி நீ அங்க என்ன பொறுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குற இல்லையா? எனக்கு வீடு வேணும், குழந்தை வேணும், மனைவி வேணும், இதெல்லாம் தூக்கி கடாசு, எல்லாம் அழிய போகுது. இப்ப நீ எந்த அளவுக்கு சேர்க்கிறோ அந்த அளவுக்கு துக்கத்துல துடிக்க போற. அழிவற்ற உலகத்தையே உன் பேருக்கு நான் எழுதி வைக்கிறேன். அந்த ஆசை வரணும், பேராசை. ஆனா அதுல எல்லாருக்கும் நன்மை. இங்க உங்களுக்கு ஒரு மனைவி வேணும், குழந்தை வேணும், பில்டிங் வேணும், இது எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்க போகுது. இப்ப நாம பாபா மூலமா உலகத்தின் எஜமானராகிறதுக்கு முயற்சி செய்யும் இந்த ஆசைய வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த நாராயணன் பறவையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அதுதான் உங்க மைண்ட்ல தெரியணும். இப்ப நீங்க நேரடியா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற தந்தை சிவன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அவரைத்தான் நினைவு செய்யறாங்க. இப்ப குழந்தைகளாகிய நீங்க பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையணும் அப்படின்னு மனதுல ஊக்கம் இருக்குது. எவ்வளவு விசித்திரமான, தனித்துவம் வாய்ந்த, அதிசயமான பாபாவா இருக்கிறார், இதை யாருமே தெரிஞ்சுக்கல. உலகத்தின் எஜமானராகிட்டு இருக்கிறோம். நேரடியா பாபாவுக்கு முன்னாடி நேரடியா உட்கார்ந்துட்டு அதை எடுக்கிறோம் அந்த ஞானத்தை. சோ இந்த ஒரு ஒரு விஷயமா வந்து அததான் இல்லையா, அந்த உணர்ந்து குரான படி அப்படின்னு அதுல போட்டிருக்கிற மாதிரி அதை உணர்ந்து ஒவ்வொரு லைனும் படிக்கும்போது அது ஏன் சொல்றாரு, ஏன் நேரடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறன்ற வார்த்தையை தினம் தினம் பல தடவை சொல்றாரு. கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற தெரியுதா இல்லையா, ஒரு ரஜினிகாந்த் முன்னாடி அல்லது ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒரு முன்னாடி உட்காரும்போது நீங்க எண்ணங்களை ஓட விடத்தா அது தானாவே ஓடிட்டு இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இங்க உலகத்தின் அதிபதி முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம், உங்களுக்கு அந்த போதை வரல. அதுக்குதான் சொல்றாரு கடவுள் முன்னாடி நேரடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க தெரியுதா. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குற சிவன் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சாதாரணமானவர் கிடையாது. உலகம் ஃபுல்லா பூஜை செய்யறாங்க, அவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு கொலையும் பண்றாங்க. அந்த மாதிரி கடவுள் அவருக்காக உயிரே கொடுக்கறாங்க. அந்த கடவுள் எல்லாருடைய அப்பா, அவரு என்ன நீதான் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அவரைத்தான் எல்லாருமே நினைக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ. அவரு முன்னாடி அவருடைய குழந்தைகளா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க, திரும்ப திரும்ப யாரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அது உணர். ஆத்மா தூங்கிட்டு இருக்குது எழுப்புறாரு, யாரும் கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற தெரியுதா அப்படின்னு எழுப்புறாரு. போதை இந்த போதை ஏற ஏறதான் விகாரம்லாம் எப்பதான் உங்களை விட்டு போச்சுன்னே தெரியாது. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையணும் அப்படின்னு மனதுல ஊக்கம் இருக்குது. எவ்வளவு விசித்திரமான தனித்துவம் வாய்ந்த அதிசயமான பாபாவா இருக்கிற வேற யாருக்குமே இது தெரியல இல்லையா. ஒரு பிச்சைக்காரனை பெரிய பணக்காரனா ஆக்குற பாபா. நாங்க ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு கதை வரும், ஒருத்தன் கோடரியால வெட்டிக்கிட்டே இருப்பான், அது தண்ணியில ஊந்துடும். உடனே ஒரு தேவதை வந்து வெளியில இருந்த கோடரிய கொடுக்கும், இது என்ன இது கிடையாது அப்படின்னு. உடனே தங்கத்துல இருக்கிறத கொடுக்கும், அதுவும் என்னது கிடையாதுன்னு. அப்புறம் அவனுடைய ஒரிஜினல் கொடரை கொடுப்பான், இதுதான் என்னதுன்னு. இப்ப இவ்வளவு உண்மையா நேர்மையானவனா இருக்கிறானே அப்படின்ட்டு எல்லாரும் கொடுப்பான். அப்ப நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் நிஜமாலே வருமா அப்படின்னு தோணும். இங்க நமக்கு கிடைக்குது பாபா வந்திருக்கிறார் இல்லையா, எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம், உலகத்தின் அதிபதி ஆக்குற. சோ அந்த அந்த ஊக்கம் வரணும்ன்ற, டாக்டர் சீட்டுக்கு பின்னாடி, சொத்துக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி பேயா அலையறாங்க மக்கள். ஆனா இது எல்லாமே அழிவு போது, துக்கம் கொடுக்க போகுது. ஆனா அழிவற்ற உலகத்துல 21 பிறவிக்கான ஆஸ்தி நாராயணன் பதவி அடைய போற அந்த ஊக்கம் உனக்கு ஏன் வரல? அது என்ன மாதிரி ஊக்கம் இருக்கணும் இல்லையா? ஒரு அவசரமா ஒரு மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கும் போது நடுவில் யார் வந்தாலும் சரி சரி என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்கல்ல. அந்த மாதிரி நாராயணன் பதவி அடைறது சாதாரண விஷயமா எவ்வளவு முக்கியமானது, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஊக்கம் இருக்குது. மைண்டுக்குள்ள சாதாரண நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், தடுக்கிறதுக்கு மாயை வரும், நான் எச்சரிக்கையா இருக்கிறேன், இது மட்டும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு அதிசயமான பாபாவா இருக்கிறார் வேற யாருக்குமே தெரியல. பாபா எப்படி நம்மள தன்னுடையவர ஆக்கி கற்பிக்கவும் செய்யறாரு அப்படின்னு நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அடிக்கடி பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன யுக்தி யூஸ் பண்றது யோசிக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எதனால கடந்த ஒரு மணி நேரம் எனக்கு பாபா நினைவு இல்ல, சோ அந்த வீண் விஷயம் வந்தது, அதெல்லாம் ஓகே. பட் நினைவு இருந்திருக்கணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணி இருக்கணும், அதை யோசிக்கணும். ஏன்னா உலகத்துக்கு யாருக்குமே தெரியல இந்த அதிசயமான அப்பா, பிச்சைக்காரனா பணக்காரனா நாராயணனா ஆக்குற அப்பா தெரியல. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டா என்னால யூஸ் பண்ண முடியல, ஏன் யூஸ் பண்ண முடியலன்னு யோசிங்க. எந்த யுக்தி யூஸ் பண்ணி சதா அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். சின்ன வயசுல பஸ்ல போகும் பொழுதெல்லாம், ரொம்ப சின்ன வயசுல, அப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி போகும்போதெல்லாம் நிறைய இடத்துல நிக்க, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும். கோயில் இருக்கும்போதெல்லாம் கும்பிட்டுட்டே இருக்கும். அப்ப பஸ்ல போகும்போது இப்பயும் இருக்குதுன்னா அது நீங்க தானே, உடனே அது எதுக்காக இருக்குதுன்னு உடனே ஒரு சுத்த சுத்திட்டு வரணும். நான் இப்ப பண்ற சேவைக்காக நான் சக்தி கொடுக்கறேன்னா உடனே சக்தி கொடுங்க. அது ஒரு யுக்தி. சரி, போற வேலை இல்ல உலகத்துல எந்த, சாரி இந்தியாவில நீங்க எங்க இருந்தாலும் சுத்தி கோயில் இருக்கும். அந்த கோயில்ல காலான பாட்டு போடுறாங்க, சாயங்காலம் போடுறாங்க. அப்படி இல்ல உலகத்துல எந்த மூலம் இருந்தாலும் சர்ச்சும் இருக்கும். சர்ச்சிலயும் பாத்தீங்கன்னா காலையில பாட்டு போடுவாங்க, மணி அடிப்பாங்க, மசூதினா ஓதுவாங்க. இது எல்லாமே நம்ம அப்பா தான பண்றாங்க. சோ பக்தர்களே நினைக்கிறாங்கன்னா நம்ம இப்ப அந்த டைம்லாம் டக் டக்னு ஞாபகம் எடுத்துட்டு, இது வந்து குறைஞ்சபட்சம். ஆனா அவ்வளவு பத்தாது, நிறைய பண்ணும். பட் குறைஞ்சபட்சம் அந்த டைம் அது ஃபுல்லா அப்படியே இருந்து அப்பா நினைவுல இருங்க. பக்தர்களே நினைக்க ட்ரை பண்ற டைம்ல நாம நினைக்காம இருக்கலாமா? ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் யுக்தி. இருமுனா ஏதோ ஒரு சாமி பேரை சொல்றாங்க, இழிச்சா ஒரு சாமி பேரை சொல்றாங்க. அது மாதிரி நம்மளும் இருமுனா பாபாவை நினைக்கணும், சாப்பிடும்போது பாபா நினைச்சிட்டு சாப்பிடணும். சோ அது மாதிரி கை கழுவிட்டு சாப்பிடுற மாதிரி கிறிஸ்தவர்கள் அனாதை இல்லத்துல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா அந்த உணவு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. சோ அது மாதிரி பாபா கொடுப்பி. சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலயும் பாபா அப்படி இணைச்சு இணைச்சு பண்ணுங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு யுக்தி உருவாக்கணும். அந்த மாதிரி ஒரு யுக்தி இன்னைக்கு பாபா சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல கண்டிப்பா சிவபாபாவுடைய படத்தை வச்சிருங்க. அந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த எண்ணத்தை நீங்க எடுத்துட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். இல்ல சும்மா பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா பாபா சொல்றாரு, அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்திருக்கிறாரு, தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாரு. ஆனா நீங்க அது அந்த எண்ணத்தை மறுபடியும் எடுத்துட்டு வரணும். நான் என்ன பார்த்தேன், அது என்ன இப்ப இந்த கலியுகத்துல இருக்கிற எதையும் ஏன் பாபா பார்க்க கூடாதுன்றாரு. அதை பார்த்தா அதை சம்பந்தப்பட்ட ஞாபகம் வருது. ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஞாபகம் எடுத்துட்டு வரும். ஒரு பொருள் போதுன்னா இது என்னோடது, இது என்னுடைய எதிரி, இது என்னுடைய நண்பன், இது அந்த மாதிரி ஞாபகம் வருது. இவங்க அழகா இருக்கிறாங்கப்பா, எவ்வளவு அழகா. சோ அந்த கலியுகத்துடைய சமஸ்காரத்தை தூண்டுது. அதனாலதான் இந்த கலியுகத்துடைய எதையும் பாக்காதீங்கன்ற. அப்ப பாபாவை பாருங்கன்னா இப்ப பாபாவை பற்றிய நினைவுகளை நீங்க எடுத்துட்டு வரணும். ஆனா எடுத்துட்டு வர மாட்டீங்க. செத்த போன மாதிரி இருக்கிறேன், போனா எதையாவது பார்த்ததுன்னா எதையாவது யோசிக்குமா, அந்த மாதிரி பாபாவை பாக்குறீங்க. உயிரோட்டமா பார்த்தா அது அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் பாபா ஆத்மாவை பாருங்க, உடம்ப பாக்காதீங்க. ஆத்மாவை பார்த்தா அதுக்கு முன்னாடி அது தூய்மையா இருந்தது உங்களுக்கு தெரியணும், ஆதி சமஸ்காரம் தெரியணும், தேவதையா இருந்தது தெரியணும். அதுக்காக அதை பார்க்க சொல்றது. சோ வெறும் ஒளிப்புள்ளிய பாக்குறது இல்ல, வெறும் பாபாவுடைய போட்டோ மட்டும் பாக்குறது இல்ல, அவர் எப்படிப்பட்டவர் அந்த எண்ணம், அதுதான் உயிரோட்டமா எடுத்துட்டு வர்றது. அத பாருங்க அப்படின்னு பாபா சொல்ற. அடிக்கடி பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அதுல ஒரு வழிதான், வீட்டுல பாபா படத்தை வச்சுட்டு தூய்மையாக்க வந்திருக்கிற பாபா தூய்மையான உணர்வு பூர்வமா பாருங்க. உங்களுக்கு ஒருத்தர் பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில உதவி பண்ணா அவர் எப்படி அப்படியே கண்ணீரோட நினைப்பீங்க? அந்த மாதிரி பாருங்க. ஒரு ஒரு தடவையும் அப்பதான் புரிஞ்சுக்குவீங்க, இவரு புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறாரு, அதுக்காக தான் நான் இவருடைய குழந்தை ஆகி இருக்கிறேன், என்னை தூய்மை ஆக்குறாரு. சோ அது மாதிரி நான் நடந்துக்கணும். கடவுள் இப்ப நான் தூய்மையாகலன்னா அந்த கடவுளே வந்து கூட இவனை காப்பாத்த முடியலன்ற ஒரு பழி சொல் ஈ சொல் காலாயிடுவோம். அந்த எண்ணம் இருக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அவர்கிட்ட இருந்து அடைஞ்சோமோ அதே மாதிரி இப்பயும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த எண்ணத்தை எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வந்தாலும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணனும், அதே மாதிரி வெற்றிகரமா சால்வ் பண்றேன், அதே மாதிரி பதற்றம் இல்லாம சால்வ் பண்றேன், அதே மாதிரி விலகி இருந்து சால்வ் பண்றேன், சாட்சியா பாக்குறேன், அதுவே சால்வ் ஆயிடுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படி ஆனதுனாலதான் நான் நாராயணனால அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணதுனாலதான் நாராயணனால அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 5000 வருஷம் முன்னாடின்றது மிக முக்கியமான ஞானம் நமக்கு. கடைசியில உலக அழிவுல சிக்கும் போது கூட 5000 வருஷம் முன்னாடி எப்படி உலக அழிவுல இருந்தோம், அதோடைய பாதிப்புல இல்லாம பாபா நினைவுல இருந்து சல்லுன்னு பறந்து போனோம், அந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கிறேன். அப்ப எப்படி கொஞ்சம் கூட பயப்படாம பயத்தின் உச்சத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கு தைரிய சக்தியை கொடுத்தனா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்துல நான் இப்படிதான் கொடுப்பேன், ஏன்னா நான் சாதாரண ஆத்மா கிடையாது, அத மைண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். நாம சொர்க்கத்துக்கு போய் சரீரத்தோட ராஜ்யம் செய்வோம் அப்படின்னா ஆத்மா தெரிஞ்சிருக்கு. சொர்க்கத்துக்கு போய் சரீரத்தோட ராஜ்யம் செய்வோம், இது வந்து கற்பனையில கூட கிடையாது இதுக்கு முன்னாடி இல்லையா. எந்த விஷயம் கற்பனையில கூட இல்லையோ அவரு இப்ப வந்திருக்கிறார் இல்லையா. கடவுளே வந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையறதுக்கு வழி சொல்லுவாரு அப்படின்னு நம்ம கற்பனையில கூட நினைச்சது கிடையாது, அவரே இப்ப வந்திருக்கிறாரு. அப்படின்னா அவருக்காக ஒரு சின்ன ரூம் ஒதுக்க மாட்டீங்களா? சம பாயிண்ட், சம பாயிண்ட். சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறேன், எனக்காக ஒரு சின்ன ரூம் ஒதுக்க மாட்டீங்களா? அப்பாவுக்குன்னு அந்த ரூம், அந்த ரூம்னாலே பாபா ரூம் இல்லையா. அந்த ஒரு சின்ன ரூம் அது பாபாவுக்கு கூட கிடையாது, அது உங்க ரூம், உங்களுக்குன்னு ஒரு சின்ன ரூம் ஆயிக்கு. அதுல பாபா சிவனுடைய படத்தை வச்சு பாபா வந்து இருக்கிறாரு, என் கூட இருக்காரு, என் கூடவே இருக்கிறாருன்னு எழுதிட்டுங்க. கற்பனைக்கே எட்டாத அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். கடவுள் வருவாரு, வந்து நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னு எந்த மதத்திலயும் போட்டுல, யார்கிட்டயோ பேசினதாதான் இருக்கும், உங்ககிட்ட பேசினதாவா போட்டிருக்குது. ஆனா அது இப்ப நடந்திருக்குதுன்னா அவருடைய நினைவு உங்களுக்கு இருக்கணும், அவர் அதுக்காக வந்திருக்காரு, எப்படிப்பட்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஞாபகம் வர்றதுக்காக உங்க ரூம்ல பாபா போட்டோ வச்சு பாபா வந்துட்டாரு அப்படின்னு எழுதணும், வந்திருக்கிறாருன்னு எழுதுங்க. இது யாருக்கு? நமக்கு. அஞ்ஞானிகளுக்கு கடவுள் வந்திருக்கிறாருன்னா அவங்களுக்கு அது பெருசா ஏந்திரிக்க மாட்டோம், இது நம்ம ஏந்திரிக்கிறதுக்காக. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு, நரகவாசிகளை சொர்க்கவாசிகளா ஆக்குறதுக்கு அவர் வரத்தான் செய்யணும். பாத்தீங்கன்னா புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா அசுரர்கள் தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க, கடைசியில அழிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க தேவதை ஆயிடுவாங்க. இது ஒரு மனுஷனால மாத்த முடியுமா? கடவுள் தான் வரணும். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளையாரு பாத்தீங்கன்னா முதல்ல சாதாரண முகத்தோட தான் இருக்கிறாரு, அந்த அகங்காரம் இருக்கிறதுனால அவருடைய கழுத்தை வெட்டுறார் சிவன், அதுக்கப்புறம்தான் யானை முகம் வருது. சோ அது அப்ப என்ன அர்த்தம், அகங்காரம்ன்ற கழுத்தை வெட்டுறது. அப்ப ஒரு நரகவாசி அசுரனா இருக்கிற ஒருத்தனைத்தான் தன்னுடைய குழந்தைய மாத்துறாரு, அசுர குணத்தை அழிக்கிறாரு. அது அவரால மட்டுமே முடியும், அவர் வந்து தான் அதை பண்ண முடியும், அதத்தான் வர்றாரு. அததான் மண்ணு மாதிரி இருக்கிறவங்கள மனுஷனா மாத்தினாருன்றதான் பைபிள்ல, மண்ணுல இருந்தே மாத்தினாரு அப்படி தப்பப்பட்டான். சோ இந்த ஞானத்தோட புரிய வைக்கும் போதுதான் அது புரியும், இதை புரிய வைக்கும் போதுதான் அவங்களுக்கு புரியும். நிறைய பேர் நாஸ்திகர் ஆகிறாங்கன்னா இந்த ஞானம் இல்ல. சோ இந்த ஞானம் கொடுக்கும்போது குருத்தனமா கடவுளை நம்புற இதை விட நாஸ்திகர்கள் வந்து சீக்கிரமா இதுக்கு மாறிடுவாங்க. அடிக்கடி சிவபாபா பாத்துக்கிட்டே இருங்க, நினைவு இருக்கும். பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நினைவு இருக்கும், அடிக்கடி பாத்துக்கிட்டே இருங்க. சோ அதை பார்க்கும்போது உணர்வு பூர்வமா பாக்கணும், நான் எதை பாக்கறேன்ற அந்த உணர்வோட பாக்கணும். பா இந்த சங்கம யுக வாழ்க்கை நீங்க ஒன்னு ஒண்ணு தெரிஞ்சு உணர்ந்து பண்றது. கல்யாணத்துல எப்படி கண் போன போக்கிலே கால் போகலாமன்னு பண்ணாங்களா, அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை பாடினவங்களே அப்படிதான் போயிருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா இங்க அப்படி கிடையாது, நான் எதை பாக்குறேன், ஏன் பாக்குறேன், அப்பாவுக்கு பிரியமானதை பாக்குறேன்னா நாராயணன் வழியை அழைச்சிட்டு போற மாதிரி பாக்குறேன்னா, இல்ல நரகத்தை நோக்கி அழைச்சிட்டு போற மாதிரி பாக்குறேன்னா, நினைக்கிறேன்னா, பேசுறேன்னா, இவ்வளவும் யோசிக்கணும். சோ அப்ப பாபாவை இந்த உணர்வோட அந்த போட்டோவை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் யாரு, அவர் யாரு, எதுக்கு வந்திருக்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த சீரடி சாய்பாபா உங்க பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு காசு வாங்குறதுக்காக கழுத்துல அவருடைய போட்டோவை மாட்டிட்டு வருவாங்க, அல்லது கழுத்துல அந்த டாலரா செஞ்சு கூட போட்டுக்கிறாங்க. கணவனுடைய போட்டோவை கூட அது மாதிரி கழுத்துல போட்டுக்கிறாங்களாம். அந்த மாதிரி அவங்க எல்லாம் அழியக்கூடிய கணவன், அழியக்கூடிய சாமியாருங்க. அவங்க போட்டோவையே அவங்க அப்படி போட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா அவங்க போட்டோவை போடுறதுனால இவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. செத்து போன கணவன் போட்டோவை டாலரா போடுறதுனால ஏதாவது கிடைக்க போதா, கிடையாது. அப்ப கடவுளை நினைக்கிறதுக்கு நீங்க கூட அது மாதிரி போட்டோ போட்டிருந்தாலும் போட்டுக்கோங்க, ஏதோ ஒரு யுக்தியை உருவாக்குங்க. மத்தவங்க பார்த்து சேவை ஆகுறது, இன்னொன்னு உங்களுக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். பேட்ச் இருக்குது, இறைவனுடைய குழந்தை நான், இறைவனை இதயத்துல சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு. அதே மாதிரி லட்சுமி நாராயணன் போட்டோன்னா என்னுடைய ஆஸ்தி அந்த நினைவு இதயத்துல சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. பரலௌகிக தந்தைய நினைவு செய்யறது ரொம்ப விசித்திரமானது. மற்ற எல்லாருடைய நினைவையும் விட்டுட்டு ஒருவரை மட்டும் நினைவு செய்யணும். எல்லா உறவுகளையும் இந்த ஒருவரை மட்டும் நினைவு செய்யணும் இல்லையா. நினைவுக்கு ஞாயிற்றுக்கிழமை சமய சொன்னார் யோகாவுக்கு, அன்புல மூழ்கணும். அதோடைய கண்டினியூஷன் மாதிரியே நினைச்சுவாங்க, அவருடைய நினைவு திரும்புற பக்கம் எல்லாம் அவரு தெரியற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படம், ஒரு கைதி இன்டரின் கமலஹாசன் படம், அதுல பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத கமலுக்கு வந்து அவர் லவ் பண்ற அந்த பொண்ணு ராதா தான் படிக்கலாம் சொல்லி கொடுக்கும் எல்லாம் பண்ணும். ஒரு டைம்ல அந்த பொண்ணை ரேப் பண்ணி சாவச்சிடுவாங்க. அப்ப வந்து கோர்ட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்றதுக்காக போகும்போது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது கையெழுத்து போட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்ததே அவதான் அப்படின்ட்டு இன்னும் கோபம் வரும். சோ அப்ப எந்த விஷயமும் அந்த பொண்ணு, அன்பான அந்த பொண்ணு வந்து ஞாபகப்படுத்துது. சோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் கத்து கொடுத்தது பாபானா அவர் ஞாபகம் வருதா இல்ல? வெள்ளை டிரஸ் போடுறதுல இருந்து, காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து, அசுத்த உணவு தூக்கி கடாசினதுல இருந்து, மற்றவர்களை இச்சையா பாக்குறதுல இருந்து, அனைத்தையும் விட வச்சது பாபா. அப்ப ஒவ்வொரு தடவையும் இப்படி ஆக்கினது பாபான்னு ஞாபகம் இருக்குதா? ஏன் இல்ல? சம பாயிண்ட் இல்ல, இது சூப்பர் இல்ல. நீங்க ஒண்ணு ஒண்ணும் பண்றீங்க, ஆனா அதுக்கு காரணமானவரை நினைச்சுக்கிட்டே பண்றீங்களா? மதுவனுக்கு போறீங்க, எங்க இருந்த என்ன பாபா வர வைக்கிறார், ஆஹா அவருடைய அற்புதம்ன்ற அந்த போதையில இருக்கிறீங்களா? அதுதான் உணர்றது. அந்த உணராமலே பண்ணிட்டு இருக்கிறோம், அதுதான் வரிசிக்கிறோம்ன்றது. அது உணரணும். சோ இந்த மாதிரி முரளி வந்து அப்படியே பொறுமையா அப்படியே ஆழ்ந்து படிக்கும் போதுதான் அந்த உணர்வு வரும். தயார்படுத்திட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த பரலௌகிக தந்தையை நினைவு செய்யறது வந்து விசித்திரமானது, மிகவும் விசித்திரமானது இல்லையா? யாரு கண்ணுக்கும் தெரியல. அவர் சொல்றார், நான் இப்படி இருக்கிறேன், ஒய்ஃபுல்லியா இருக்கிறேன். ஆனா அந்த நிச்சய புத்தி, அப்பதான் அந்த அன்பு, என்னன்னே தெரியாம இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்றாங்க, அப்படியே உருகி பாடுறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் அந்த ஒரு விருது வரல, ஏன் அந்த அன்பு வரல? எல்லாரும் அந்த சிவனடியார்கள் எல்லாத்தையும் விட்டு தூக்கி கிடைச்சிட்டு போனாங்கல்ல, மகாதேவி அக்கா ராஜ்யத்தை தூக்கி கிடைச்சிட்டு போனாங்க, மீரா போனாங்க. நீங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி உருகி அவரை நினைக்கணும்? பக்தி மார்க்கத்துல, பக்தி மார்க்கத்துல கூட வீட்டுல ஒரு ரூம் வந்து பூஜை அறைன்னு வைக்கிறாங்க. கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க வீட்டுலயே கோயில கூட கட்டுறாங்க, குறிப்பா பிள்ளையாருக்கு கட்டுறாங்க இல்லையா, வீட்டு வாசல கட்டுறாங்க. அதே மாதிரி ஞான மார்க்கத்திலயும் ஒரு அறைய ஒதுக்கி அதுல சிவபாபாவுடைய படத்தை வைக்கணும். அப்ப இது பாருங்களா, நம்ம வீடு ஃபுல்லா பாபா தான் இருக்கணும், நம்மளோட நினைவு ஃபுல்லா பாபா தான் இருக்கணும், பட் ஆனா இருக்குதா? அதுக்குதான் பாபா சொல்றாரு, நீ அதுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்குனா, எப்படி சாமி ரூம்னு இருக்கும்போது அந்த சாமி ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரு சில நான்வெஜ் சாப்பிட்டா போக மாட்டாங்க, ஒரு சில நாட்கள் பெண்கள் போக மாட்டாங்க. அந்த அந்த ஒரு உணவு அந்த அந்த ரூமுடைய ஒரு புனிதத்துவம் மெயின்டைன் பண்றாங்களா, அந்த மாதிரி பாபாவுக்கு வச்சிருக்காங்க, அதுதான் பாபா ரூம். இன்னைக்கு வாணிய பாபா பாபா ரூம் வைக்கிறத பத்தி சொல்ற. அங்க அங்க போனீங்கனாலே உங்களுக்கு பாபா நினைவு தான். அப்படி வையுங்க, சமஸ்தூப்பர்ல அப்ப அந்த தனியா அந்த ரூம் வைக்க வேண்டிய அவசியத்தை சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு சம சூப்பர் இது, தனியா கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறது, ஏன் இந்த கோயில், அந்த கோயில் அங்க போகும்போது முழுக்க முழுக்க அந்த எண்ணம், மற்ற நேரம் வரல, அதனாலதான் அந்த அதுக்குன்னு ஒரு இடம். அதே மாதிரி வையுங்க, ஒரு ரூமை ஒதுக்கி சிவபாபாவுடைய படத்தை வையுங்க. சிவபாபா கிட்ட நான் நேரடியா பேச போறேன்னு நினைங்க. இப்ப பாபாவுக்கு லெட்டர் எழுதணும், இப்ப சாக்காரத்துல இல்ல என்ன பண்றது, அந்த ரூம்ல போய் எழுதுங்க. துல்லாத மனம் துள்ளும் படத்துல விஜய் பிள்ளையார் கிட்ட பேசுற மாதிரி போய் பேசுங்க பாபா கிட்ட. இந்த பிள்ளையார் கேட்க மாட்டார், ஆனா பாபா கேட்பார். அந்த பாவனை பிரம்மா குமாரிகளுடைய முரளி நம்மள விகாரத்துல இருந்து விடுவிக்குது அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு அது இன்னமும் பெரிய கஷ்டமான விஷயம் மாதிரி, ஒரு சோகமான விஷயம் மாதிரி சொல்ற, இது நல்ல விஷயம் தானே, உன்னை நோயிலிருந்து விடுவிக்கிறதுன்றது நல்ல விஷயம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, குறிப்பா பெண்கள் மட்டும் பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்னா அவங்க கணவன்மார்களை வந்து அந்த ஆபீஸ்ல இருக்கணும், ஐயோ அங்கெல்லாம் அனுப்பாது பாபா பண்ணிட்டு சாமியார் ஆயிடும், பாபம் இங்க வந்து உதவாங்கறான். பாபா சார் நல்ல விஷயம் தானப்பா, அது தூய்மையா இருக்கிறது நல்ல விஷயம், உனக்கு வர்ற அத்தனை நோய்க்கும் காரணமே காமம் தான், அது மனவியாதியா இருக்கட்டும், பணவியாதியா இருக்கட்டும், உடல் வியாதியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அதனால இந்த நல்ல விஷயத்தை ஏன் கெட்ட விஷயம் மாதிரி சொல்றீங்க? அப்ப என்ன சொல்லணும், பிரம்மகுமாரினா கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லணும், அதுதான் கரெக்டான விஷயம் இல்லையா? கண்டிப்பா தூய்மை ஆகணும்னா விகாரங்களை விட வேண்டி இருக்கும், தூய்மை ஆகணும்னா விட வேண்டி இருக்கும். நீ சபரிமலைக்கு போறிய, அப்ப ஏன் விகாரத்தை விடுற? அப்ப இந்த தூய்மை, தூய்மைக்கான மரியாதை. நேத்து பாபா எச்சரிக்கை கொடுத்தாரு இல்லையா, தூய்மையா இல்ல அப்படின்னா, தூய்மையா இல்லாம நீ பாபா முன்னாடி வந்து உட்கார்ற மதுபனா உனக்கும் தண்டனை, உனக்கு கூட்டு வந்தவனுக்கும் தண்டனைன்ற இல்லையா. சரி, ஏன் பக்திய விடுறீங்க அப்படின்னு கொச்சிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வானில தான் வருது பாபா சொல்றாரு, அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க பக்தி செய்யறோமே உங்களுக்கு தெரியாதா, ஒருத்தருடைய பக்தி மட்டும் பண்றோம், அவரை தவிர யாருடைய பக்தியும் நாங்க பண்றது இல்ல, அவருடைய வழிபடி அவரை நாங்க பக்தி செய்யறோம், மனித வழிபடி பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியல. வாங்க எங்க ரூமுக்கு வாங்க, பாபா ரூம் பாருங்க. ஆனா இங்க உள்ள வர்றதுக்கே உங்களுக்கு இது இருக்கணும். அப்ப நாங்க எந்த அளவுக்கு தீவிர பக்தி செய்யறோம், எங்களை பார்த்து பக்தி செய்யலன்றீங்க, உங்களை கூட நாங்க அனுமதிக்கலன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு தீவிரமா பக்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லுங்க. மற்ற சேர்க்கையிலிருந்து புத்தியின் தொடர்பு துண்டிச்சிடணும், இது எங்களுடைய நியமம் அப்படி சொல்லுங்க. இல்லையா, தவறான பக்தி பண்ணக்கூடாது, சரியான பக்தி பண்ணணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நாங்க இத பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க. உண்மையான பக்தி, இறைவன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இங்க வா அப்படின்னு சொல்லுங்க. இல்லாட்டினா போ, எங்களை பக்தி பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. நாங்க எல்லாரையும் விட அதிக பக்தி பண்றோம். நீங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விரதம், நாங்க வாழ்க்கை ஃபுல்லா விரதம் இல்லையா. தூய்மையான உணவு, தூய்மையான பார்வை, தூய்மையான நடத்தை இப்படி இருக்கிறோம். மற்ற சேர்க்கையில இருந்து உங்க புத்தியை துண்டிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. அப்பதான் இறைவனுடைய நினைவு மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு மாத்தாஜி கால் பண்ணி, எங்க வீட்டுல எந்த நேரமும் டிவி ஓடுது பிரதர், யோகாவே பண்ணவே முடியல பிரதர். ஆமா, அது ஓடிட்டே இருந்தா எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரிதான் மத்தவங்க கிட்ட பேச, டிவி வந்து ஓடுறதுன்னு தெரியும், ஆனா மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா அது ஒரு எரிச்சலா இருக்காது. ஆனா சத்தியமா பாபா நினைவு வர, அதனாலதான் பாபா சொல்ற புத்தி திண்டிக்கணும், கனெக்ஷனை கட் பண்ணணும், அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படியே பட்டும் படணும். கிறிஸ்தவர்கள்லாம் அப்படித்தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா ரொம்ப எல்லாம் க்ளோஸா இருக்க மாட்டாங்க, பக்தி தீவிரமா இருக்கிற கிறிஸ்டியன்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய யுத்தம் மாயையோடு, நீங்க பாபாவை நினைவு செய்றீங்க, ஆனா மாயை பாபாவை நினைக்கிறத துண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. நாம சிவபாபா கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு நினைவு செஞ்சுக்கிட்டு இருப்போம். பாருங்க, பாபாவை பார்க்கும் போதெல்லாம் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குதுன்றது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அஞ்ஞானத்துல வந்து ஒரு குழந்தை அப்பா அம்மாவை தாங்குது, இன்னொரு குழந்தை தாங்கலன்னா இன்னொரு குழந்தை என்ன சொல்லும்? ஆமா, அவன் சொத்துக்காக ஐஸ் வைக்கிறான், எனக்கு தெரியாதானும். ஆனா இங்க பாபா சார், நான் சொத்துக்காக தான் அப்பாவை நினைக்கிறேன்றது நீ ஞாபகம் பண்ணுன்ற, அப்பதான் உனக்கு அந்த நினைவே வரும்ன்ற. பாருங்க, அப்ப லௌகிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அங்க கெட்டதா இருக்கிறது, இங்க நல்லது. நீ அதை மறந்துடுற, ஆசைய மறந்துடுற, அதனாலதான் போதுமான அளவுக்கு என்ன நினைக்கலன்ற. பாபா சார், சிவபாபா நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா உங்களுடைய அறையே வைகுண்டம் ஆகிடும். என்ன சொல்றாரு? அப்படியே சாதாரணமா பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்கும், இன்னொன்னு சொர்க்கமாக உங்களுக்கு காட்சி கிடைக்கும். சோ இன்னைக்கு காட்சி கிடைக்கிறதுக்கான ஒரு யுக்தியாவும் இத சொல்றேன். மதுபனுக்கு போனா காட்சி கிடைக்குது, பாபா ரூம்ல இருந்தா காட்சி கிடைக்குது. ஏன்னா அந்த பாவனையோட பாக்குறீங்க, இது பாபாவுடைய இடம், பாபாவும் நானும் மட்டும் இருக்கிற இடம். சோ அதே மாதிரிதான் சூக்ஷ்மவதனத்துல வந்து நினைக்க சொல்றது என்ன, பாபா எங்க வேணாலும் நினைக்கலாம் தான், பட் சூக்ஷ்மவதனம் அவர் மட்டுமே இருக்கிற இடம். அப்ப அந்த ஒரு அறை மாதிரி, அது அந்த உணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் அங்க வான் பாபா கூப்பிடுறாரு. நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அறையே வைகுண்டம் ஆகிடும்ன்றது எவ்வளவு சூப்பரா பாருங்க. அந்த உணர்வோட பாக்கணும், நான் யார பாக்குறேன், இந்த ஒளிப்புள்ளிதான் பிரம்மா உடல்ல வந்து எனக்கு இவ்வளவு ஞானத்தையும் கொடுத்ததா, என்ன நாராயணன் ஆக்கிச்சா, தனக்குன்னு ஒரு உடலே வேண்டாம்னு தனியாவே இருக்குதா முழு கல்பமும் அனாதியா. அந்த நினைவோட பார்த்தாதான் கண்ணீர் வரும். இந்த நினைவுலயே பிஸியா இருந்தாதான் எல்லைக்குட்பட்ட விஷயத்தை நீங்க நினைக்க மாட்டீங்க. எல்லைக்குட்பட்ட விஷயமே நினைக்க வேண்டாம். உங்க கணவன் எப்படி இருக்கட்டும், குழந்தை எப்படி இருக்கட்டும், டார்ச்சர் பண்ணட்டும், எதையாவது பண்ணட்டும், நீங்க இதுல உருகுங்க. அந்த வைப்ரேஷன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சரியான நேரத்துல மாத்தும், ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஏன்னா நம்மளே பிறந்த உடனே பாபா குழந்தை ஆகலையே இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வயசுலதான் நம்ம மாத்தி இருக்கிற மாதிரி அவங்க டைமுக்கு மாறும். சோ அதையே ஒரு பெரிய இஷ்யூ நினைச்சீங்கன்னா பாபாவோட நீங்க அன்பால இணைய முடியாது. மீரா கூட பக்தி செய்யும் பொழுது வைகுண்டத்தின் காட்சியை பார்த்தாங்களே இல்லையா, அந்த பாவனையா பக்தி செஞ்சதுனால வைகுண்டத்தின் காட்சியை பார்த்தாங்க. அவங்களுக்கும் மீராவுக்கும் காட்சியை கொடுத்தவர் என்னவோ சிவபாபா தான். அந்த சிவபா இல்ல, அந்த காட்சியை பார்த்தோன்னே மீராவுக்கு அப்படி ஒரு போதை, ஆனா காட்சி கொடுத்தது சிவபாபா, அது தெரியாம கிருஷ்ணர் மேல போதை வந்துருச்சு. நாம சிவபாபா மூலம் உலகத்துக்கு எஜமானராகிறோம்னு உங்க புத்தியில வந்துடுச்சானா, அது ஆழமா பதிஞ்சிடுச்சா, நமஸ்காரம் ஆயிடுச்சா, ஒரு வினாடி விடாம நான் உலகத்தின் எஜமானர் ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்கான பாதை அதுக்கான யாத்திரை நடுவுல முள்ளு வரும், கல்லு வரும், தடை வரும், ஆனா அந்த நேரம் நான் நாராயணன் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் என்ன மாதிரி இப்ப அந்த தடைய ஹேண்டில் பண்றேனோ அதை வச்சுதான் நான் நாராயணன் ஆகிறேன்னா வேலைக்காரன் ஆகிறதான் இருக்குது அப்படின்ற கவனம் மட்டும் வைக்கணும். சிவன் அப்படி என்ன பண்றாரு அவருக்கு பலியாகிறாங்க அப்படின்னு தெரியாமலே பக்தி மார்க்கத்துல பலியானாங்க இல்லையா, காட்சியில போய் உயிர் விட்டாங்க, தீவிர பக்தி பண்ணாங்க. ஆனா அவரு என்ன பண்ணாரு, நீ தீவிர பக்தி பண்ண அவரு என்ன பண்ணார் அதை தெரிஞ்சுக்காமலே. எங்க அம்மா காளி சீரியல் ஏதோ ஒரு சீரியல் பார்க்கும்போது திடீர்னு சேனல்ல மாத்துறாங்க, ஏமா மாத்துற, ஐயோ எந்த நேரம் அசுரர்கள் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, இது என்ன காளியே இப்படி கத்துது, நம்ம டெய்லி அம்மா தாயேன்னு சொல்லிட்டு இருக்கிறைய அப்படின்னா, எனக்கு அம்மா அவ்வளவுதான், அவங்களை நான் ஏன் கும்பிடுறேன்லாம் நான் தெரிஞ்சுக்க தேவை, அதான் பக்தி. சிவன் என்ன பண்ணாருன்னே தெரியாம பக்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. அனைவரிலும் உயர்ந்த ஒரு சிவபாபா, ஆனா எப்படி உயர்ந்தவர்னு உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணாரு, என்ன பண்ணாருக்கா, பைபிள்லயோ குரான்லயோ இருக்கிற எந்த ஒரு லைன்லயும் இறைவனுடைய உண்மையான மகிமை இருக்கவே இருக்கு. அவர் என்ன பண்ணதுனால அவரை நினைவு பண்ணணும், இருக்காது. நீ நினைவு பண்ணலன்னா இங்க கொழிச்சிடுவோம், உன்னை கொன்னுடுவோம், இந்த மாதிரி பயமுறுத்தல் தான் இருக்கும். எந்த மதத்தின் புஸ்தகத்திலுமே இருக்காது. சோ நம்ம சொல்லணும் ஏன் அவர் உயர்ந்தவர், அதுதான் சொல்லணும் மெயினா. அனைவரிலும் உயர்ந்தவர் சிவபாபா, எப்படி அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்றோம் ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரும் ஒரு ஆத்மா, அனைவரையும் உயர்ந்தவர், எல்லோரையும் உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போறவர், உன்னதமான படைப்பாக நம்மளை மாத்துறாரு. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒரே தடவை வந்து அந்த பரமாத்மா கிட்ட இருந்து புத்தம் புது பொருள் தான் கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட் பொருள் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப சொர்க்கம் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருள், அதை யூஸ் பண்ணி செகண்ட் ஹேண்டா அனுபவிக்கிறவங்க தான் த்ரேதாயுகத்தினர், தேர்ட் ஹேண்டா அனுபவிக்கிறவங்க தான் துவாபரயுகம், ஃபோர்த் ஹேண்ட் தான் கலியுகம், அதனாலதான் இட்டு போச்சு. கடவுள் அப்படி கொடுக்க மாட்டார், அவர் சொர்க்கத்தை படிக்கிற இறை தந்தை, சொர்க்கம் தான் இறைவன் படித்த புத்தம் புது உலகம், அது பழசாகும் போதுதான் நரகம் அப்படின்னு புரிய வைங்க. சொர்க்கத்துல ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார், ஆனா அவர் அப்பான்னு சொல்ல முடியாது, அவர் குழந்தை, குழந்தையா பிறக்கிறார். நம்ம அப்பா சிவன் யாருக்கும் குழந்தையா பிறக்கிறது கிடையாது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை நிராகாரமானவர், தேகம் கொண்டவர் கிடையாது. தேகமே இல்லாதவர் தான் சொர்க்கத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்த, உள்ளங்கையில ஏந்தி வந்த தந்தை அவர் தான் உங்களுக்கு உண்மையான அப்பா. ஆனா அவருக்கு உடல் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாக்குறவங்களெல்லாம் அப்பான்றாங்க, காந்திய கூட அப்பான்றாங்க, தேசப்பிதா பாபுஜின்றாங்க, ஆனா எல்லா மதத்துக்காரங்களும் அவர் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அர்த்தத்தை புரிஞ்சுக்காம சொல்றாங்க. ஜெகோவின் சாட்சிகள்ல பாத்தீங்கன்னா, தேசிய கொடிக்கு நீ வணக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு ஷாக் ஆயிடுச்சுன்னா எப்படி சொல்றாங்களேன்ட்டு. மொத்தத்துல கடவுளுக்கு தான் மகிமை அப்படின்றதுக்கு அப்புறம், ஆனா கடவுளுக்கு எதனால மகிமைன்றது அவங்களுக்கும் தெரியாது. தெரியாம பண்ணா அது ஒரு மிருகத்தனமான ஒரு கூட்டமா தான் அமையும் இல்லையா. மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க அவர் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் பாப்புஜி, காந்தி கிடையாது சிவபாபா. அதனாலதான் அவரை பரமபிதான் சொல்றோம். இப்ப நம்ம சொல்லலாம் காந்தியும் கடவுளும் அப்படின்ற தலைப்புல போடலாம். காந்தி இந்துக்கள் மட்டும், இந்தியாவுல உள்ள அதுவும் இந்துக்கள் மட்டும்தான் தேசப்பிதான் ஏத்துக்குவாங்க. முஸ்லீம் ஏத்துக்க மாட்டோம், கிறிஸ்டின் ஏத்துக்க மாட்டாங்க சொல்லுங்க. ஆனா அனைத்து மதத்தினருக்கும் அப்பாவா கடவுள் இருக்கிறதுனாலதான் அவரை பரமபிதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். சிவன் தாதா கிடையாது அப்பா, இதுல தாத்தான்னு போட்டுட்டாங்க. தாதா கிடையாது அப்படின்னு வரும், சரி தாத்தா கிடையாதுன்னு கூட வச்சுக்கோ. நம்ம எல்லாருக்கும் அப்பா, அதாவது ஆத்மாவுக்கு உடல் ரீதியா பாக்கும்போது தாத்தா, ஏன்னா பிரம்மா நமக்கு அப்பா இருக்காரு, அவருக்கும் அப்பாவா சிவன் இருக்கிறதுனால தாத்தா. சிவன் தான் நமக்கு அப்பா, அவருக்கு வயசுலாம் ஆகாது காந்தி மீது, மரணமும் ஏற்பாரு, எப்பவுமே இருக்கிறவர் இருக்கிற அப்பா. அவர் நிராகார உலகத்துல இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வேலையில வந்து அட்டண்டன்ஸ் போடுவாங்க, வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியணும். அந்த மாதிரி நம்ம அட்டண்டன்ஸ் கூட போட்டுட்டு வரலாம் பரந்தாமத்துக்கு போய். சோ அப்ப பரந்தாமத்துக்கு எப்படி போனோம், ஆத்மாவா போய் நான் ஆத்மாவா தான் இருக்கிறேன் அப்படின்னு அட்டண்டன்ஸ் போடுங்க. அப்படியே பாபா பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் பாருங்க, சக்தி கொடுங்க, 5 நிமிஷம் வாங்க. அப்ப இது வந்து அந்த பாபா ரூம் அந்த ஃபீலிங் உருவாக்கும், பாபா ரூமுக்கு போன மாதிரி. மொத்தத்துல அவருடைய நினைவு, நீங்க பாபா ரூம் போனாலும் பரந்தாமத்துல போய் தான் நினைக்க போறீங்க இல்லையா? சரி, அப்படி ஆபீஸ்ல எல்லாம் இருக்கும்போது சொல்றேன், பாபா ரூமுக்கு போக முடியாத டைம்ல இப்படி பண்ணுங்க, 5 நிமிஷம் அப்படியே சும்மா ஒர்க் பண்ணிட்டு அப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே நினைவு பண்ணுங்க. அவர் நிராகார உலகத்துல இருக்கிறாரு. மனிதர்கள் கிருஷ்ணரை நினைவு செய்யறாங்க, ஆனா அவர் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தேகதாரி. ரிஷி முனிவர்களும் தேகதாரி தான், அவங்க எல்லாருமே இங்க வாழ்ந்துட்டு போனவங்க. தாயின் கர்ப்பத்துல பிறந்து வாழ்ந்து எல்லாரையும் மாதிரி இறந்து போனவங்க. ஆனா பரமாத்மா பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், நிராகாரமானவர், எப்பவுமே நிராகாரமானவர், எந்த உடலும் சிக்கிக்காதவர். அவருக்கு தேகமே கிடையாது, தேகமே எடுக்கிறது கிடையாது. கடனாக பிரம்மா உடல்ல வந்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாரு, அங்கே இருக்கிறது கிடையாது, சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு தப்பான ஞானத்தை சொன்னதுனால யாரோட புத்தியும் வேலை செய்யல. அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி வந்தாரு, என்ன பண்ணார், வேலை செய்யல. பாபா வந்து எல்லோருடைய புத்தியின் பூட்ட திறக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல கடைசி காலத்தின் அடையாளங்கள்னு கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்குது. அது முடிஞ்ச உடனே கூட நம்ம போடலாம், மேடையில ஏறி பேசலாம் இல்லையா, நம்ம மேடை போட்டு பேசணும். நேரத்துக்கு நம்ம அதை பண்ணணும், அப்பதான் மனிதர்கள் ஏந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கிறிஸ்டியன் கூட்டத்துக்கு வருது கூட்டம், எப்படி வருது, அப்ப நம்ம பேசினா வராதா? ஈர்க்கப்பட்டு வருவாங்க, அந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்க எந்த மாதத்துமா இருந்தாலும் வருவாங்க. அப்ப இத சொல்லும் போது புரிஞ்சுக்குவாங்க. இப்ப ஒருத்தர் கடன் தொல்லை தீர்ந்துச்சு, நான் கடவுளுடைய குழந்தை ஆயிட்டேன், கிறிஸ்டின் ஆயிட்டேன்னா நம்ம கேட்கலாம், ஒருத்தருடைய கடன் தொல்லையை தீக்கிறது மட்டும்தான் கடவுளுடைய வேலையா, அல்லது ஒட்டுமொத்த உலகத்துடைய பிரச்சனை தீக்கிறது கடவுளுடைய வேலையா அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா அவர் எங்கும் நிறைந்தவர் சொல்லிட்டதுனால அவர் எப்படி வராரு, என்ன பண்றாருன்றது தெரியல. அவர் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்னா அவர் வருவாருன்ற ஞானம் இருக்கும், எங்கும் நிறைந்தவர்னா அவர் எப்பவுமே இருக்கிறாரு எல்லா இடத்துலயும், அப்ப அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு விட்டுற வேண்டியதுதான். அதனாலதான் யாருடைய புத்தியும் வேலை செய்யல. அந்த புத்தியின் பூட்ட பாபா தான் வந்து திறக்கிறாரு. இங்க புது விஷயம் வேற, எந்த சத் சங்கத்திலயும் சிவபாபாவே வந்து ஞானம் கொடுக்கிறாருன்னு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, இங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிறோம். அங்க எல்லாமே தேகதாரிகள் தான் பேசுறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களும் தேகதாரிகள் தான். சோ தேகதாரி தேகதாரிக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பரமாத்மா உடலே இல்லாத கடவுள் வந்து சொல்றாரு, உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்த்து நீ ஆத்மா எழுந்திரி, மிக உயர்ந்த உடல்ல மிக உயர்ந்த நடிப்ப நடிச்ச, சோ தேக உணர்வுல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த உடலை என்னதில்ல ஆத்மானு உன்னை உணர்ந்து என்ன நினை, மீண்டும் அந்த பழைய குணம் வரும், அந்த தெய்வீக குணத்தினால நிரம்பு அப்படிங்கிற ஞானத்தை சொல்ற இங்க மட்டும்தான். நாம் அந்த நிராகார தந்தை கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம், அந்த நிச்சய புத்தி நமக்கு இருக்குது. கண்டிப்பா நிராகாரமானவர், சரீரம் இல்லாதவர் சாக்காரத்துல வந்துதான் அறிமுகத்தை கொடுக்க முடியும். கல்ப கல்பத்துக்கும் பாபா வராரு, வந்து நம்மளை யஜமானராக்குறார். இருந்தாலும் மாயை எவ்வளவு துன்புறுத்தது, தடையை ஏற்படுத்தது. ருத்ர ஞான யஜ்யத்துல அசுரர்களின் தடை ஏற்படுது. தன்னை அசுரீன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம பாபா உடையவரா ஆகி இருக்கிறோம், பாபா திரும்பி அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு. இந்த சரீரத்தை விட்டுட்டு இப்ப நீங்க திரும்பி போகணும் அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல தேவதாரிகள் இவங்க அனைவருடைய நினைவையும் விட்டுடணும். ஒரு பாபாவோடு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை வச்சனும். ஆத்மாக்களாகிய நாம பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறோம், நாம அங்க வசிக்க கூடியவங்க. சத்தியுகத்துல இத்தனை பிறவி ராஜ்யம் செஞ்சோம், முழுசா 84 பிறவி எடுத்திருக்கிறோம். இப்ப நாடகம் முடியுது, திரும்பி போகணும். வீட்டுல ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா தனி ஒரு அறையில சிவபாபாவுடைய படத்தை வச்சு போய் முன்னாடி உட்கார்ந்துடுங்க. நமக்கு தெரியும் இங்க கடவுள் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த கோர்ட்ல சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட், அதுக்கு மேல எதுவும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, அதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இதுக்கு மேல போய் நீங்க வேற யார்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அத புரிஞ்சுக்கணும் இல்லையா? வள்ளலார் சொன்னதும் இப்படிதான் இருக்குது, அவங்க சொன்னதும் இப்படி, கடவுள் சொன்னதை மீறி எதுவும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க, அதனாலதான் மத்த எல்லாத்தையும் தூக்கி கடைசிங்க. மத்தது நமக்கு தேவையில்லை. மற்றவர்கள் ஆன்மீக தேடல் வருவாங்க, நான் குரானையும் படிக்கணும், பைபிளையும் படிக்கணும், சிவபுராணம் படிக்கணும், சித்தர்கள் படிக்கணும், எல்லாமே பார்த்தா வேற வேற இருக்கும், மென்டலா தான் ஆகும். கடவுள் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அப்புறம் எனக்கு எதுக்கு மத்தவங்களுக்கு? அவருக்கு உடல் கிடையாது, இருந்தாலும் அவரு பேசணும்னா ஒரு உடல்ல வந்துதான் பேச முடியும். ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து ஞானத்தை கொடுத்து என்னை எஜமானரா ஆக்குறாரு அப்படிங்கிற அந்த போதை இருக்கும். இருந்தாலும் மாயை விட்டுடுமா, எவ்வளவு துன்புறுத்துது, எவ்வளவு தடையை ஏற்படுத்துது. நாராயணன் பதவியில் அப்படியே உட்கார வச்சிடுமா? ருத்ர ஞான யோகத்துல அசுரர்களின் தடை ஏற்படுது. பாருங்க நடிகர் விஜய் அவரு சொல்றாரு, நிறைய நெகட்டிவிட்டி வருது, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, நம்மள அவ்வளவு சீக்கிரம் வாழ விட்டுறாது இந்த சமுதாயம். எது அஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கே வாழறதுக்கு அவ்வளவு தடைனா, ஒரு ஃபேமஸ் நடிகரா ஆகுறதுக்கே அவ்வளவு தடைனா, உண்மையான ஹீரோ 5000 வருஷத்தின் நம்பர் ஒன் ஹீரோ நாராயண் ஆவறதுக்கு விட்டுருமா மாயா? அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்ற, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. அதேதான் மாயை வருது இங்க பாருந்து, இக்னோர் பண்ணிடுங்க, நீ சொல்றத நான் ஏன்டா கேக்கணும், விட்டுருங்க. இத நினைன்னு அந்த எண்ணத்தை எடுத்துட்டு வருது, நினைக்காதீங்க. உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க என்னன்னு கேளு, உனக்கும் அவன் துக்கம் கொடுத்தான்ல அவனை பத்தி தான் பேசுறாங்க, கேளு, கேட்காதீங்க, எனக்கு தேவையில்லை. எல்லாரும் நல்லவங்களா பாக்குறதுக்கு எங்க அப்பா ட்ரைனிங் கொடுக்கறாரு, கெட்டவங்களா பாக்குறதுக்கு நீ என்ன தள்ளி விடுறியா? கண்டிப்பா இந்த ருத்ர ஞான யஜ்யத்துலதான் அசுரர்களுடைய தடை ஏற்படும் இல்லையா? யாரும் எந்த யோகாசனத்துக்கோ எந்த கோயிலுக்கோ எந்த மதத்துக்கோ போறதுக்கோ தடை ஏற்படு தடை சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க போற ஒவ்வொருத்தருக்கும் தடை வரும், குறிப்பாக பெண்களுக்கு. அதுல தெரிஞ்சுக்கலாம் இங்கதான் கடவுள் வராது. ஏன்னா கடவுள தான் சாத்தான் எதிர்ப்பான், கடவுள் கைய பிடிக்கிறதான் விடாம சாத்தான் தடுப்பான். கண்டிப்பா தடை ஏற்படும், தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. சோ இந்த தடையெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்கர வியூகம். இப்ப இளைய தலைமுறை இளைய தலைமுறையினருக்கான எச்சரிக்கை அப்படின்னு ஜெனரல் வீடியோ போட்டிருக்கோம், ஒரு ஸ்கூல்ல எடுத்தது. சோ அதுதான் சக்கர வியூகம் தடை. நமக்கு வர ஒரு ஒரு தடையும் சக்கர வியூகம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன? அர்ஜுனனுக்கு என்ன தெரியுது? வில் போட்டியில புள்ளி தான் தெரியுது, அந்த புறாவுடைய கண்ணு புள்ளி தான் தெரியுது. அந்த மாதிரி ஆத்மா மட்டும் தெரியுது, ஆத்மா அதோடைய நடிப்பு நடிக்குது, ரெக்கார்டானது பிளே ஆகுது. சிடி பிளேயர்ல போட்டா சிடியில இருக்கிறது பிளே ஆகிதான் தீரணும். அது மாதிரி உடம்பு தான் சிடி பிளேயர், உள்ள இருக்கிற சிடி தான் ஆத்மா, அது பிளே பண்ணுது. நீங்க பட்டுக்கு போங்க, அது அது பாட்டு பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு எட்ட போயிட்டே இருணும். எதிர்க்காதீங்க, கேட்காதீங்க. பாபா சொல்ற மாதிரி விஷயம் பாபா சொல்ற அந்த ஞான பாதையில அழைச்சிட்டு போகுதுன்னா கூட இருங்க, இல்லன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகிறேன். அதான் பாபா சொல்றாரு, இரும்பு சங்கிலியில வந்து தப்பிச்சு வந்து தங்க சங்கிலியில மாட்டிக்காதீங்க. மத்தவங்க எல்லாம் தப்பான விஷயத்த பேசுறாங்க, நீங்க வந்து பாபா குழந்தைங்க தப்பான விஷயம் பேசுறாங்க அவங்க கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பா அசுரர்களுடைய தடை ஏற்படும். ருத்ர ஞான யஜ்யத்துல அசுரர்களுடைய தடை கண்டிப்பா ஏற்படும். அதனால தன்னை அசுரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. சம சூப்பரான விஷயம், கரெக்டான விஷயத்த கண்டிப்பா மாய எதிர்க்கும், கண்டிப்பா எதிர்க்கும், அதை புரிஞ்சுக்கணும். சோ தப்பிக்கிறதுக்கு என்ன? அசுரீரின்னு உங்களையும் புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க அசுரீர் அவங்க நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க. பிரம்மபவர் சொன்னாரு, அட ராஜ்யம் கிடைக்குது மத்தவங்க அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க, அதுக்காக நான் ராஜ்யத்தை விடுவேனா? அவங்க பாட்டுக்கு நடிச்சிட்டு இருக்கட்டும், அவங்க வேலை. காக்கா அப்படிதான் கத்தும், குருவி இப்படிதான் கத்தும், அது மாதிரி ஒன்னு கத்திட்டு இருக்கு, அதுக்காக நான் ராஜ்யத்தை விட மாட்டேன். அசுரீரி பாபாவுடையவர ஆகி இருக்கிறேன், திரும்ப அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு, இது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அப்ப என்ன பண்ணோம்? அங்க இங்க எதையுமே பார்க்க கூடாது. ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும், சைக்கிள் கத்து கொடுக்கற மாதிரி, அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மேலாதேன்னு. அது மாதிரி சுத்தி எதையுமே பார்க்க கூடாது. பாபா கைய பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போயிட்டே இருங்க. அவர் சொல்ற அவர் எந்த பக்கம் அழைச்சிட்டு போறாரோ அப்படி போயிட்டே இருக்கும். அதாவது முரளியில எப்படி வழி கொடுக்கறாரோ அப்படி போயிட்டே இருக்கும். மற்றவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் இருந்தவங்களே அப்படி இருக்கிறாங்க, எதை பத்தியும் கவலை இல்ல. நான் நாராயணனா இருக்கு போயிருக்காரு, மத்தவன் நாராயணன் ஆகிறானா இல்லையான்றத பத்தி நீ ஏன் கவலைப்படுறன்றாரு பாபா. அசுரீரின்னு புரிஞ்சுக்கோங்க, நான் அசுரீரி, எனக்கு உடம்பு கிடையாது. பாபாவுடையவர ஆயிட்டான், அவருக்கும் உடம்பு கிடையாது. அவருடையவர்னா எனக்கும் உடம்பு இருக்க கூடாது. அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார், எப்படி போனோம்? உடம்பு விட்டுட்டு தான் போனோம். அதனாலதான் உடம்பு இப்பவே விட்டுட்டு அப்பதான் போக முடியும், இப்பவே விட்டாதான் போக முடியும். இப்ப நீச்சல் குளத்துல போய் குளிக்கிறோம் அப்படின்னா சாதாரணமா போட்டிருக்கிற ட்ரெஸ்ல போய் குளிக்க முடியாது. நீச்சலுக்குன்னு ஒரு சில ட்ரெஸ் இருக்கும், அதை மாத்திட்டு வந்துதான் குளிக்க முடியும். அதே மாதிரிதான் பாபா கூட போறதுக்குன்னு இருக்கிற ட்ரெஸ் என்னது? எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது, வெறும் ஆத்மா. இல்ல இந்த உடலும் இருக்கக்கூடாது, சூக்ஷ்ம உடலும் கிடையாது, வெறும் ஆத்மா. அந்த ஆத்மா உணர்வுலே இருங்க, நான் ஆத்மா பரமாத்மாவுடையவர், நான் ஆத்மா பரமாத்மாவுடையவர், அந்த ஒரே நினைவுல இருங்க. உங்ககிட்ட இப்படி பேசுங்க, இந்த சரீரத்தை விட்டு நான் இப்ப திரும்பி போகணும். பாபா நேத்து சொன்னார் பாருங்க, பரந்தாமத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு வரணும். இப்படியே இருந்தா அந்த அந்த இந்த ஒரு எண்ணம் மட்டும் மைண்ட்ல இருக்கும்போது அப்படி ஒரு குஷி ஆயிடுமா, வந்துருச்சு டைம் வந்துருச்சு அப்படின்னு. ஏதோ ஒரு படத்துல 16 வயது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவரு டெய்லியும் வருவாரு வருவாருன்னு போய் ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு வருவாரு இன்னைக்கு வருவாரு. இங்க பாபா வந்துட்டாரு, அழைச்சிட்டு போக போறாரு, நீங்க ரெடியா இருக்கிறீங்க. எங்க ரிலேஷன்ல ஒரு பையன் வந்து சண்டே ஆயிடுச்சுன்னா வெளியே போகணும், எங்கேயாச்சும் போய் சுத்தணும் அப்படின்னு. அதனால என்ன பண்ணுவோம், காலை 6 மணிக்கே போய் கார்ல உட்காந்து போனோம், அது வரைக்கும் வெளில வரமாட்டான், நீ வா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாம ரெடியா இருக்கணும் பாபாட்டு. சங்கம் ஸ்டார்டிங்ல நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு இருங்க, இதுதான் மெயின். இப்ப நீங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒருத்தர் ஏதோ கேக்குறாரு, எங்க இந்த பஸ் வருமா அந்த பஸ் வருமான்றாரு, அல்லது அந்த ஸ்கூலுக்கு எப்படி போகணுன்றாரு, எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குன்னு உங்க பஸ் வரும்போது டக்குன்னு சரி சரி டக்குன்னு பஸ் வந்துருச்சுன்னு கிளம்பிடுங்க. இல்ல நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு இருந்தா பஸ் நிக்குமா? அதே மாதிரிதான் பாபா கூட்டு போறது. இல்ல அப்ப என்னத்தம், அவருக்கு ஒரு மைண்ட்ல தன்னுடைய பஸ் பற்றிய ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பேசணும், அந்த மாதிரி பாபா எந்த நேரமும் கூப்பிடுவாருன்ற அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். கூப்பிட்டா சலுக்குன்னு ஓடி போயிடும். எது பண்ணாலும் அது இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க யார் கூட பேசினாலும் சாப்பிட்டாலும் அப்ப அந்த அந்த சாப்பாட்டுடைய ருசியில மயங்கினா கூட நம்ம போகாம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 5 புலன், அந்த புலன் இன்பம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. அதே மாதிரி வீண் விஷயங்கள், விகார விஷயங்கள் எல்லாத்துல இருந்து காப்பாத்திட்டு போகணும் போகணும் போகணும். பரிசுத்தமானவரோட போனா நான் எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? எண்ணம் சொல் செயல் அனைத்திலும், உடல் அனைத்திலும் அது பேசிக்கிட்டே இருங்க. சூக்ஷ்ம தேகதாரியம் நினைக்காதீங்க, ஸ்தூல தேகதாரியம் நினைக்காதீங்க. சூக்ஷ்ம தேகதாரியம்னா என்ன அர்த்தம், பிரம்மா விஷ்ணு சங்கர் எதுவும் வேண்டாம், அப்பா அப்பா கொடுக்க போற ஆஸ்தி வேற எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. அதாவது நான் நாராயணன் நினைங்க, நாராயணன பக்தி செய்யறது கிடையாது. எல்லாருடைய நினைவையும் விட இதுல உறுதியான நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை பைபிள்ல விசுவாசம்னு வரும், அதுதான் இங்க வெற்றியை கொடுக்குது. உறுதியான நம்பிக்கை வைக்கணும். பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிற அது இருக்கணும். அந்த ஏலியன்ஸே நாம் தான் இல்லையா? ஏலியன்ஸ்னா மக்களுக்கு அப்படியே ரொம்ப பிடிக்குது. பாவம் அவங்களுக்கே தெரியல அவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் தான், பரந்தாமத்துல இருந்துதான் வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியணும், நம்ம உண்மையிலே வசிக்கிற இடம் அது, நடிக்கிறதுக்கு வந்த இடம் தான் இது. அப்ப இங்க வந்து முதல்ல சத்தியுகத்துல சுகமான பாட்டு நடிச்சோம், 28 பிறவி ராஜ்யம் செஞ்சோம். சோ பிறகு மொத்தமா 84 பிறவி முடிச்சு நாடகத்தை முடிஞ்சிருச்சு. இப்ப இங்கே இருக்கணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. வீட்டுக்கு போற நேரம் வீட்டுக்கு குஷி குஷியா போனோம். நாடகம் நடிக்க வரும்போது குஷி குஷியா நடிப்பாங்க, ஆனா கொஞ்சம் டைம் ஆக ஆக ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ அப்படி போக போட என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு சோர்வு தட்டும். எல்லா வேலையுமே அப்படித்தான், ஆபீஸ்க்கு போகும்போது நல்லா இருப்பாங்க ஆனா வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடும். ஆனாலும் அந்த டைம் தான் ஜாலியா இருப்பாங்க, ஏன் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சா பாரு டைம் ஆச்சா பாரு, அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுவும் கவர்மெண்ட் ஆபீஸ்க்குலாம் போச்சா, போயா போயா நாளைக்கு வாயாங்க, அரை மணி நேரம் முன்னாடி. அதுக்குள்ளே அவங்களுக்கு வீட்டுக்கு போற போது வேலை கூட செய்யாம போகணுன்ற போது நமக்கு இருக்கணும் அந்த போது. பரந்தாம இனிமையான வீட்டுக்கு போற நெச்சலாம் முடிச்சாச்சு, இப்ப போகணும்ன்ற அந்த எண்ணத்தோட இங்க எந்த காரியம் வேணாலும் செய்ய குத்தா புஸ்குன்னு ஓடி போயிடும். இப்ப நாடகம் முடியுது, திரும்பி போகணும். சோ அது உங்களுடைய மைண்ட் பாபாவோட இணைக்க முடியல. இன்னைக்கு அந்த மாதாஜி சொன்ன மாதிரி டிவி அது இதுன்னு எதோ இருக்குதா ரூம்ல, பாபாவை வச்சு பாபாவை பாருங்க, பாபாவை பார்த்து அந்த உணர்வு பூர்வமா பேசுங்க. பேசுறதுதான் யோகா, உணர்வு பூர்வமா பாபா கூட பேசுறதுதான் யோகா, அவர் கிட்ட மட்டுமே பேசுறதுதான் யோகா. டிவி ஓடிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம்னா அதுல புத்தி போகும், சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா உங்க மைண்ட்ல அது பதியாது. அந்த மாதிரி பாபா கிட்ட உணர்வு பூர்வமா பேசுங்க. இப்ப எவ்வளவு நேரம் டிவி பாக்குறாங்களோ அவ்வளவு நேரம் பாபா கிட்ட பேசுங்க. அதுவும் முடியலன்னா முரளி போட்டு அழகா காதுல வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டு நீங்க சமைக்கிறீங்க எது பண்ணாலும் எவ்வளவு நேரம் டிவி ஓடுதோ அவ்வளவு நேரம் இப்பத்தைய முரளி பழைய முரளி ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருங்க. புத்தி பாபா கிட்ட மட்டும் இணைஞ்சிருக்கணும். அப்ப என்ன ஆகும், லேசா இருக்கும். புத்தி அப்படி இணைஞ்சிருந்தாலே லேசா இருக்கும் இல்லையா? சோ அதனால அந்த ரூம்ல இருங்க, பாபா போட்டோ முன்னாடி இருந்து பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. பிராமணர்கள் சிவனுடைய பூஜையை செய்யக்கூடாதுன்னு மனைவிகளுக்கு சொல்றாங்க. காமெடி பாருங்க. ஆனா பாபா வர்றதே தாய்மார்களுக்காக தான். சம பாயிண்ட் இல்லையா? கலியுக பிராமணர் சிவனுடைய பூஜையெல்லாம் நீ பண்ண கூடாதுப்பா, இவரு தூய்மையா இருக்கிறாராம், மனைவி தூய்மையா இல்ல. பாபா சொல்றாரு தாய்மா இருக்குதாண்டா நானே வரேன். எப்படி சுப்ரஷரா இருக்காங்க. தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை அப்படின்னு எம்ஜிஆர் இருக்கும்போது ஃபேமஸா சொல்லுவாங்க. அவரும் எப்பவுமே என்னை வாழ வைத்த தாய்மார்களே அப்படின்னு. சோ அது உண்மையிலே பாபா சொல்றது, நான் வர்றதே தாய்மார்களுக்காக தான். நிறைய பேரு சிவன் மேல நீர்னால பாலுனால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூஜாரிகளுக்கு வந்து குஷி அடையறாங்க. ஏன்னா தாய்மார்கள் தான் அதிக பணம் போடுறாங்களாம் உண்டு இல்ல. பெண்களை வந்து பாபா எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறாரு, உயர்த்தி வைக்கிறாருன்றது நிஜமால அப்படி இருக்கிறாங்களா அதை சொல்ற. என்ன சொல்றனா, உண்மையான பக்தியின் பாவனை அபலைகளான தாய்மார்களுக்கு தான் இருக்குது பக்தியிலே. இப்போ பிரம்மகுமரி சென்டர்ல போய் பாத்தீங்கன்னா என்ன யாரு இருப்பாங்க, 80% தாய்மார்கள் தான் இருப்பான், 20% பெண்கள், ஒரு 8 மாதா சொன்னாங்க, ஒரு 2 பிரதர், அது கூட அபூர்வமா. ஏன்னா ஃபுல்லாவே தாய்மார்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் உண்மையான பாவனை இருக்குது. ஒரு ஆண் கோயில்ல போய் விளக்கு போடுறதுக்கும் பெண் போடுறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அந்த பாவனையோட பதற்றம் இல்லாம அவங்க போடுவாங்க. ஆனா இப்ப அதுவுமே குறைஞ்சிச்சு. எல்லாம் டிவி ஞாபகம் வச்சுக்கிட்டே விளக்கு போட்டுட்டு குடுகுடுன்னு முடிச்சிட்டு வரணும்னு இருக்கிறாங்க. பட் அப்பவுமே கூட ஆணை விட பெண்ணுக்கு அந்த பாவனை இருக்கும், பாவனை இருக்கும். ஆனா ஆண்கள் வந்து டக்கு டக்குனு வெளியே போயிடுது. அவங்களுடைய புத்தி சேதருக்கு அலப்பாயுது ஆண்களுடைய புத்தி. அதே மாதிரி கணவன் மேலயும் அந்த உண்மையான பற்று அன்பு பாத்தீங்கன்னா மனைவிக்கு தான் இருக்கு. இல்லையா? கணவன் பாத்தீங்கன்னா மனைவி இருக்கும் போதே வேற பொண்ணோட தவறான தொடர்பு வைக்கிறது எல்லாம் எப்பத்துல இருந்தோ நிறைய நடக்குது. ஆனா கணவன் இருக்கும் போதே பெண் வேற ஆணோட தவறான தொடர்பு வைக்கிறது இப்பதான் நடக்குது, எப்பவும் நடக்கல. ஏன் இப்பதான் அது மாதிரி இருக்கு? அப்பயுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் அதுலயுமே அதிகமா இருப்பாங்க இப்பவுமே. சோ ஏன்னா இப்ப ரொம்ப தம பிரதானமாயிட்டதுனால பெண்களும் மோசமாயிட்டாங்க. பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா 5 மனைவி 10 மனைவி எல்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க இல்லையா? சோ 2 தலைமுறை பின்னாடி எல்லாம். ஆனா மனைவி அப்படி இல்லையே. அவங்களுடைய புத்தி ஸ்திரமா இருக்குது. அந்த ஸ்திரமா இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சிவனுக்கு பூஜை செய்யக்கூடாதுன்னு நீ சொல்ற அப்படின்னு பாபா கேக்குற. எவ்வளவு சூப்பரானது இல்லையா? ஏன்னா ஒரு பூஜாரி வந்து அந்த அம்மன் சிலைக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது அந்த அம்மனுடைய உடம்பே தன்னுடைய காதலியோட நினைச்சுக்கிட்டு அலங்காரம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவரு போய் சொல்றாரு பெண்ணுக்கு நீ சிவனை பூஜை பண்ணக்கூடாதுன்ட்டு. பாபா கேக்குற, உன்னுடைய புத்தி இங்க இருக்கும் போதே எங்கேயோ போகுது. கள்ளங்கபடமற்ற அன்பு வைக்கக்கூடிய உண்மையான பக்தி பண்ணக்கூடிய தாய்மார்களுக்கு தடை போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேக்குற. பைபிள்ல பாத்தீங்கன்னா கடைசி நேர அறிகுறியில பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 50-60 புருஷன் வருவான் அந்த கடைசி நேரத்துல அப்படின்னு அர்த்தம். புத்தி காமத்துல அப்படி சிக்கிறது அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணே அப்படி ஆகும்போது சமுதாயம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற. இல்லையா? அப்ப அந்த பெண்களுடைய ஆதாரத்துலதான் உலகமே இயங்குது இல்லையா? சோ அந்த பெண்ணின் பெருமை பாபா சொல்ற, அவங்க மனசு ஸ்திரமா இருக்கும், உண்மையான பாவனை இருக்கும். அதே மாதிரி கணவனை நினைச்சா கூட இல்லையா, அது சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விரும்ப மாட்டா, விரும்பிட்டா அவனுக்காக உயிரே கொடுப்பான்னு. இது துக்கதாமம், துக்கம் நிறைந்த உலகத்துல சுகத்தை உருவாக்க பாபா வந்திருக்கிறார், சுகதாமத்தை ஸ்தாபனம் செய்ய வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாபாவை எப்படி நிரந்தரமா நினைவு செய்யறது அப்படின்ற யுக்திய உருவாக்கணும், ஏதாவது ஒரு யுக்திய உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அவர் இந்த கண்ணு மூலமாவோ பார்க்க முடியாது, ஆனா புத்தி புரிஞ்சுக்குது நம்முடைய சிவபாபா தந்தை வந்திருக்கிறாரு. அந்த படத்தை பார்க்கும்போது இவர் என்னுடைய தந்தை அப்படின்னு பார்த்து மிகுந்த குஷி ஏற்படணும். அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு குஷி ஏற்படணும். எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் குஷி ஏற்படணும். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சினிமா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய போட்டோவை பாக்கெட்ல வச்சு பார்த்து பார்த்து குஷி அடைவாங்க. அந்த ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது நானே அப்படி இருந்திருக்கிறேன். அந்த நடிகருடைய போட்டோ எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் போய் வாங்கிக்கும். அப்ப இவர் எப்படிப்பட்டவர், அப்ப அவரை பார்க்கும்போது அந்த குஷி வரலன்னா உனக்கு இன்னும் அந்த நிச்சய புத்தி அந்த போதை வரல, மனுஷனுக்கு வச்சிருக்கிற அந்த அன்பு கூட நீ வைக்கலன்ற. பார்க்கும் போதெல்லாம் அந்த குஷி ஏற்படணும், பார்க்கும் போதெல்லாம் மறக்கணும். ஒரு பாட்டு, ஒரு பார்வையிலே என்னை உரைய விட்டால்ன்றாங்க இல்லையா, ஒரு காதலியுடைய பார்வை பார்த்தோடனே அவன் மனச அப்படியே உறைஞ்சிருச்சான், அப்படியே நின்றுச்சான். அந்த மாதிரி பாபாவை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஆகணும் இல்லையா? அப்ப நீங்க ஆத்மா உடல் இல்லை அப்படின்ற அந்த உணர்வோட பார்க்கும்போதுதான் அந்த அன்பு அந்த லவ் ஏற்படும். படத்தை பார்க்கும்போது அப்படி குஷி ஏற்படணும் இல்லையா? அவர்கிட்ட வரும்போது அதாவது என்ன, அதாவது மனைவி வந்து ஆபீஸ்ல என்ன நடக்குதோ அதை ஃபுல்லா வந்து கணவன் கிட்ட அப்படியே சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவனும் அவன் ஆபீஸ்ல இருக்கிற மனைவி, சோ அந்த மனைவி கிட்ட சொல்றதுக்காகவே அவன் ஆபீஸ்க்கு போற மாதிரி இருக்கும், உள்ளத்தையும் ஒப்பிப்பான். அந்த மாதிரி பாபா கிட்ட நான் எப்படா பாபா கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன், அதே போதையில இருக்கும். அந்த படத்தை பார்த்தோன்னா அவ்வளவு குஷி ஏற்படணும், என்ன இப்படி ஆக்குறாரு, நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன இயக்கிட்டு இருக்கிறது அவரு. அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர்ன்றாங்க இல்லையா, பார்வதி நான் பண்ணல மகிஷாசுரன் வதம், சிவன் பண்ணார் என்னோட இருந்து அப்படின்வாங்க. அவருடைய படத்தை பார்க்கும்போது அவ்வளவு குஷி ஏற்படணும். ஏதாவது யுக்தி உருவாக்குங்க, பாக்குற இடமெல்லாம் பாக்குற பொருள் எல்லாம் உங்களுக்கு சிவபாபா ஞாபகப்படுத்துற மாதிரி உருவாக்குங்க. இந்த பில்டிங் பாக்குறோம், இதெல்லாம் அழிய போகுது பாபா சொல்லி இருக்கிறாரு. சோ அப்ப டக்குன்னு பாபா பாபா அதேதான் ஞாபகம் வரணும், இந்த பாபாவுடைய போதை ஏறணும். அவர் கொடுத்த ஞானத்தை நினைக்க நினைக்க அந்த போதை வந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளாகி உங்களுடைய யோகம் கூட அவிபச்சாரியா இருக்கணும், விபச்சாரியா இருக்கக்கூடாது. இதாத நினைக்கூடாது, ஒரு சிவபாபா பக்தி அப்படித்தானே பண்ணீங்க, பாபருகத்துல ஒரு சிவபாபா தர யாரையும் பக்தி பண்ணல. அதே மாதிரி இருந்ததுனாலதான் மகாதேவி அக்கா வந்து ராஜ்யத்துக்கு கிடைச்சிட்டு போனாங்க. அந்த மாதிரி இப்ப யோகமும் அவிபச்சாரி அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தர் தான் ஒருவரில் என்னுடைய உலகம், அந்த மாதிரி இருக்கணும். சிவனோட படத்தை வச்சு அடிக்கடி நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய படம் நமக்கு எவ்வளவு பிடிச்சமானதா இருந்தது. பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொன்னாரு, பிறகு லக்ஷ்மி தாசியா ஆகி காலை பிடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு நாள் அவருக்கு சிந்தனை வந்துச்சான். இப்படி இருக்கிறது சரி கிடையாது, அதனால ஓவியர்கிட்ட சொல்லி இந்த லக்ஷ்மி நீக்கிடுங்க, அவங்க காலம்கி விடுற மாதிரி படம் வேண்டாம் அப்படின்ட்டு வெறும் நாராயணனுடைய படத்தை மட்டும் பாக்கெட்ல வச்சிருப்பாராம். ஒரு நாராயணன் படத்தை தன்னுடைய பாக்கெட்லயும் இன்னொன்னு கல்லாப்பெட்டியிலயும் வச்சிருப்பாராம். ஏன்னா ரெண்டும் தான் எப்பவும் பாக்குற இடம். அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்பேன், அப்படியே சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அப்படி பக்தியில இருந்தது, இப்ப சினிமா அது இதுன்னு வந்ததுனால அந்த மாதிரி ஆனந்தமா பாக்குறது இல்லாம போயிச்சு. அந்த பழனி மலைக்கு போய், மயிலத்துக்கு போய், அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகும்போது மட்டும் அந்த பாவனையா பாக்குறாங்க. எந்த நேரமும் பாக்கும்போது பாக்குறது இல்ல இல்லையா. அதனால அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, இருந்தாலும் யாரும் பாக்காத மாதிரி மறைமுகமா பிரம்ம பாபா பார்த்து சந்தோஷப்படுவாராம். இல்லாட்டினா இவர் என்ன பண்ற லூசாட்டான்னு மத்தவங்க சொல்லுவாங்கல்ல, அதனால அப்படி பண்ணுவாராம். முதல்ல அவருக்கு கிருஷ்ணர் மேல அன்பு இருந்துச்சான், பிறகு அவரை விட்டு விஷ்ணு மேல அன்பு வந்துச்சான். பிடிவாதமான பக்தி மாதிரி இருந்துச்சான், அவரை தவிர நான் யாரையும் நினைக்க மாட்டேன்ற மாதிரி. அதே மாதிரி இப்ப சிவபாபாவுடைய நினைவும் பிடிவாதமா இருக்கணும், பிடிவாதமா இருக்கணும். இதன் மூலம் மிக அதிகமான பலன் இருக்குது. அந்த பக்தியின் மூலம் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல, அல்ப காலத்துக்கு கொஞ்சம் சுகம்தான் கிடைக்குது, பிறகு அடுத்த பிறவியில உழைக்கணும். பக்தியில தொழில் போன்றவைகளில் உழைக்க வேண்டி இருக்குது, சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். பாபா உங்களை இந்த ஒரு பிறவியில எந்த அளவுக்கு உழைப்பு செய்ய வைக்கிறார்னா, அதன் மூலம் 21 பிறவிக்கு உட்கார்ந்து சாப்பிடுவீங்க, இதோடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எந்த உழைப்பும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது 21 பிறவிக்கு, எப்பவும் சுகமா இருப்பீங்க. அதனால பாபா அந்த மாதிரி முயற்சி செய்ய கற்றுக் கொடுக்கிறாரு. அவரை நினைவு செய்யணும் இல்லையா, ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. குருமார்கள் தங்களுடைய சீடர்களுக்கு மாலை உருட்டுங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க, ராம ராமன் சொல்லிட்டே இருங்க, அவ்வளவுதான். ராம ராமன் ஜபிச்சு ஜபிச்சு அவங்களுக்கு புல்லரிச்சிடுது. ஏதோ ராமபுரிக்கே போயிட்டத மாதிரி ராம ராமான்னு மகிழ்ச்சியில ஆடுறாங்க. உங்களுக்கு பாபா சொல்றாரு, ஒரு சிவபாபாவுடைய நினைவு மட்டும் தொடர்ந்து நினைவு செய்யுங்க, வேற எதுவுமே உங்களுக்கு நினைவு வரக்கூடாது. ஆனா மாயையும் எதிர்க்குது. பக்தி மார்க்கத்துல மாயை எதிர்க்குதா என்ன, இது மாயை மற்றும் ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கான யுத்தம். பகவான் இப்படி சொல்றாரு, மாயை இப்படி சொல்லுதுன்னு நாடகம் கூட உருவாக்குறாங்க. இப்ப சங்கம யுகம், மாயையின் தலைகீழான தவறான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். மனிதர்களையே தூரம் தூக்கி வீசுற அளவுக்கு புயல் வேகமா வருது. இது மாயை ராவணனுடைய புயல். ராவணன் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிற யுக்திகளை பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பரமபிதா பரமாத்மா எங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பாபா சொல்றாரு, யோசிச்சு பாருங்க, ஒரு பாபாவுடைய நினைவு நிரந்தரமா இருக்குது. நீங்க எங்க போனாலும் அந்த லவ் பண்ணும்போது, அவர் குறிப்பா அந்த ஒரு சின்ன வயசு டீனேஜ் டைம்ல எல்லாம் அந்த லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அதை லவ்ன்றதோட அந்த இன்ஃபாச்சுவேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒன் சைட் லவ், அது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு போதை எங்க இருந்தா, ஐயோ அதை என்ன பார்த்தாலே, அவ எங்க பேசினாலே, அந்த ஒரு போதை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க என்ன பண்ணாலும். அந்த மாதிரி பாபாவுடைய நினைவு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பிரதர் சொன்னாரு, அந்த மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது பிரதர் இல்லையா, இந்த மாதிரி வரணும் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இது புது விதமான லவ், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ட்டு ஒரு மென்டல் காதல தான் அப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா இங்க இறைவனோட இல்லையா, அது ஒரு அழியக்கூடிய ஒரு பொண்ணு மேல வைக்கிற காதல் கண்டிப்பா என்ன, இது ஒரு மென்டல் காதல் தான். ஆனா அதுல அவர் உண்மையிலே வந்து ஹீரோ மென்டலா இருப்பாரு. பட் ஆனா இங்க உண்மையிலே இறைவனோடு காதல் வைக்கிறோம், காதல் பண்றோம். இப்ப எப்படி இருக்கணும், எப்படி உருகணும் அவருக்காக, அவரோட வாழணும். உனக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன், உனக்கு இது பிடிக்கும்ல அதனாலதான் நான் இப்படி பேசினேன். ஏன் அப்ப அவ்வளவு திட்டினாங்க, நீ எப்படி பொறுத்துக்கிட்ட அப்படின்னு பாபா கேக்குற மாதிரி நினைங்க. அப்படி பொறுத்துக்கிறது தானே உனக்கு பிடிக்கும், அதனாலதான் நான் பண்ணேன். அப்படி குஷி பத்திக்கிட்டே இருந்தேன். ஒரு அப்பா அம்மாவுக்கு கூட ஒரு குழந்தை சின்ன குழந்தையா இருந்த கூட அந்த குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே என்னம்மா கூப்பிட்டியாமா அப்படின்னு வந்தா அந்த குழந்தைய பிடிக்கும். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரலன்னா அதே மாதிரிதான் நம்ம பாபாவுக்கு. அவர் சொல்றது அப்படியே செய்ய செய்ய அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் நம்மள. அந்த மாதிரி அவிபச்சாரி யோகம் வையுங்க, வேற எந்த நினைவும் இல்லாம ஒரு பாபா தான். இப்ப பாத்தீங்கன்னா குணா படத்துல, அதே படத்துல கமலாசன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், பார்த்த விழி பார்த்தபடி பூத்திருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்கும். கிளாசிக்ல சூப்பரா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா திருப்பதியில வந்து லட்டு வாங்குறதுக்காக, லட்டு வாங்குறதுக்காக கியூ நிக்கும். அதுல ஹீரோயின் வந்து கொடுப்பாங்க, தானமா கொடுப்பாங்க. அப்ப இவரு வந்து அந்த பொண்ணை ஒரு தடவை பாப்பாரு, அவ்வளவுதான், அந்த பொண்ணை பிடிச்சிடும். உடனே அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அந்த கியூல நிப்பாரு. இப்படி இப்படி திரும்பி 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 அவரே பாப்பாரு. மற்றபடி லட்டு வேற எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது, போலீஸ்காரன் தள்ளுறது ஞாபகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நம்ம பாபாவை பாத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கும் இல்லையா? இவரை வந்து புத்தியினாலதான் பார்க்க முடியும். இப்ப அந்த ஹீரோயினை பாக்கணும்னா நடுவுல யாராவது வந்தா மறைவாங்க. ஆனா இங்க வந்து அதே மாதிரிதான், மற்ற எண்ணம் வந்தாலும் பாபா மறைஞ்சிடுவாரு. இப்ப மற்ற எண்ணமே வராத அளவுக்கு பாக்கணும். மற்ற எண்ணம் வந்ததே உங்களுக்கு தெரியக்கூடாது, மற்றவங்க வந்தது பேசுறது எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. ஒரு மாத்தாஜி சொன்னாங்களே, பஸ்ல போயிட்டே இருக்கும்போது கணவன் பேசிக்கிட்டே வர்றாரு, அவர் என்ன பேசினான்னு தெரியல, ஏதோ ரிப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க, ஆனா பாபா அப்படியே நிரந்தரமா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படி இன்னும் டீனேஜ் பசங்க பாஷையில சொன்னா பாபாவை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அவர் பாத்துக்கிட்டே இருக்கணும். 24 இது பார்க்கவும் முடியும், மத்த மனிதர்கள் யாரையும் 24 நேரம் பார்க்க முடியாது, மத்த போர் அடிச்சிடும். ஆனா இங்க பாக்க பாக்க அப்படி ஒரு ஆனந்தம் வரும், மனிதர்கள் எதுவுமே பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி பாபாவுடைய படத்தை வச்சு அடிக்கடி நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த போதை. கடவுள் 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 பாபா 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 அப்படியே உருகுங்க. ஏன்னா ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா குரூப் இஸ்கான் குரூப்ல எல்லாம் அந்த மாதிரி கிருஷ்ணர் கிட்ட உருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும். லக்ஷ்மி நாராயணனுடைய படம் எவ்வளவு, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து மதுபன்ல இருக்கிற ஒரு பிரதரோ அல்லது வேற ஏதோ ஒரு சென்டர்ல இருக்கிற பிரதரோ தலையில வந்து பாபா லைட்ட சுமந்துட்டு போறாரு டிராபிக்ல, சைக்கிள் வச்சுட்டு போறாரு. சோ அது இவங்க விளம்பரத்துக்காக கூப்பிட்டு பேட்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்காக வந்தெல்லாம் யாரும் பேட்டி எடுக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி நம்ம நிஜமாவே கூட பண்ணலாம் இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா லைட் வைக்கிறது இல்ல, நான் பாபாவுடையவன் உலகத்துக்கு சொல்ற மாதிரி. இப்ப வைஷ்ணவர்கள் வந்து நாமம் போடுறாங்க, ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டைம்லாம் நாமத்தை வந்து நக்கல் பண்ணுவாங்க, அதனாலே நிறைய பேர் போட மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி போடுறாங்கன்னா அதுதான் உண்மையான அங்க அன்பு, அந்த பழக்கத்தின் பக்தியின் மீது. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு பாபா ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. விபூதி கூட பூசிக்கோங்க, மூணு பட்டை. அப்ப அந்த மூணு ஞாபகம், அப்ப விபூதி பூசும் போது உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரி கோயில்ல சேவை செய்யறதுக்கு வசதியாகவும் இருக்கும் பட்டை போட்டு போனா இல்லையா. சரி, அப்புறம் இப்படி பட்டை போட்டு நடுவுல போட்டு வச்சீங்கன்னா என்ன, இந்த மூன்று கால ஞானத்தை கொடுத்தவர் பாபா இங்க இருக்கிறாரு. அந்த நினைவு, ஏன்னா நெத்தியில விபூதி பூச்சுன்னா அது இருக்கிற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் பாபா நினைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தானே, கண்டிப்பா பண்ணலாம். ஆனா நம்ம பண்ற நோக்கம் வேற, அதை புரிஞ்சுக்கணும். சரி, சோ பிரம்மா பாபாவுக்கு வந்து அந்த லட்சுமி நாராயண் படம் அவ்வளவு பிடிக்குமோ, இருந்தாலும் லட்சுமி காலம்ங்கிற போட்டோ என்ன இது பெண்கள் அடிமையான அத்தர மாதிரி இருக்குதுன்றதுக்காக அது இல்லாத மகாவிஷ்ணு பட்டுட்டு இருக்கிற போட்டோ மட்டும் செய்ய வச்சு பாக்கெட்லயும் கல்லா பெட்டியெல்லாம் வச்சு பார்த்து பார்த்து ரசிப்பாராம். எந்த நேரமும் பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தம் வருமா. அப்ப அந்த ஆனந்தத்தை சினிமாவெல்லாம் வந்து என்னாச்சு, சினிமா காரன் போட்டோவை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆக்கி விட்டு போயிடுச்சு. நிறைய பேர் மொபைல்ல பாருங்க, அந்த அது பேர் என்ன ஸ்கிரீன் சேவர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நடிகை போட்டோ இருக்கும், இல்ல அவன் பொண்டாட்டி போட்டோ இருக்கும், யாரோ ஒரு இதுல மட்டும் சாமி இருக்கும். பட் இருந்தாலும் அதை பார்த்து அவங்களுக்கு போதை வருதா? அது முக்கியம், போதை வரணும். என் காதலன் இல்லையா, அந்த போதை வரணும். நான் அவருடைய மனைவியின் அந்த போதை வரணும். பாபாவுடைய போட்டோ வச்சு பாத்துக்கிட்டே இருங்க. நிறைய பாபா குழந்தைங்க வச்சிருக்கிறாங்க, சிவபாபா போட்டோ வச்சிருக்கிறாங்க, அது பாபாவோட போட்டோ வச்சு. ஆனா அந்த போதை வருதா? பார்க்கும்போதெல்லாம் அந்த போதை வருதா? வரணும். வர்றதுக்கான யுக்தி எது? அப்ப பாபா போட்டோ நிறைய, இப்ப மொபைல் அதைத்தானே இப்ப அதிகமா பாக்குறாங்க. சோ அதை வைக்கலாம். அப்ப பக்தி அவ்வளவு பிடிவாதமா அந்த நாராயணனை பார்த்து அவரை மட்டுமே வணங்கி இருந்தாலும் கூட, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அல்ப காலத்துக்கு கொஞ்சம் சுகம் பார்க்கும்போது கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்த பிறவில மீண்டும் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கதான் செய்யணும். ஆனா இப்ப பாபா பார்த்து பார்த்து ஏத்துற போதை பல ஜென்மத்தின் பாவத்தை எரிக்கிறதும் இல்லாம பல ஜென்மத்துக்கு உட்கார்ந்த இடத்துல சாப்பிடற மாதிரி உழைக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி உலகத்தின் அதிபதி பல கோடி செல்வங்களின் அதிபதி ஆகுது. சோ அப்ப எவ்வளவு நினைக்கணும் பாத்தீங்களா, அந்த ஒளிப்புள்ளியா நினைக்கும் போது அந்த போதை வரமாட்டேங்குதுன்னு இவ்வளவு காரணத்தை கொடுக்குற. இப்படி எல்லாம் பண்ணிய அப்ப யாருமே தெரியாதப்ப, இமை பொழுது கூட நான் மறக்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இமைக்கிற நேரம் கூட என்ன நினைக்க மாட்டியே அப்படின்னு கேக்குறாரு பாபா. அது உண்மையா அன்பா நினைக்க மாட்டியே? அதனால அன்பா நின உருகி நின, நிரந்தரமா பல பிரிவுக்கு சுகமா இருப்ப அந்த மாதிரி முயற்சி செய்ய கத்து கொடுக்கிறார் பாபா. அவரை நினைவு செய்யணும் தானே, ஒவ்வொரு சுவாசத்திலையும் நினைவு செய்யுங்க. சுவாசம் எப்படி இயல்பா போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி அவருடைய நினைவு இயல்பா இருக்கணும், அந்த மாதிரி நினைவு செய்யுங்க. இப்ப நிறைய ருத்ராட்ச கொட்டையை கொட்டிட்டு போட்டுட்டு பட்டை போட்டுக்கிட்டு பயங்கர சிவனடியாரா ஒருத்தர் ஃபேமஸா இருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பாத்தீங்கன்னா சிவன் நினைவுல தான் நான் இருக்கிறேன்ற மாதிரி வெளிப்படுத்துற மாதிரி வார்த்தைய பார்த்து பார்த்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, எல்லோரும் பாக்குறாங்கன்றது தெரியும். ஆனா நம்மள வந்து யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அந்த சிவனுடைய உண்மையான மனைவி நான் தான் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்களே உங்களை மிகப்பெரிய விஐபியா நினைங்க. ஏதோ டிவியில உங்களை காட்டுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ஒரு வினாடியும் நீங்க உங்க கணவன் கிட்ட பேசினாலும் மனைவி கிட்ட பேசினாலும் எந்த நேரமும் உங்க முன்னாடி கேமரா இருக்கு அப்படின்னு நினைச்சு நடங்க. அப்ப பாபாவுடைய நினைவு இருக்கும், எல்லாரும் பாக்குறாங்க. பாபா நினைவோட பேசுறதுனா எப்படி அப்படின்னு அத்தனை பேரும் என்ன பாக்குறாங்க அப்படின்ற உணர்வு இருக்கும். குஜராத் ஜாதி உடம்புல சிவபாபா வந்து பேசும்போது எல்லாம் மறந்து, ஓ பாபா இப்படிதான் பேசுவாரா, பிரம்ம பாபா இப்படிதான் பேசுவாரா அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த மாதிரி நம்ம பேசும்போது அது தெரியணும், தனியா தெரியணும். இந்த உலகத்துல இருந்து நம்ம புத்தி விலகி இருக்குது, வேற ஒரு லெவல்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியணும். அதுல கவனம் வைங்க பாபா, நினைவுல கவனம் வையுங்க. கட்டே ஆக கூடாது. இன்னைக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லான வாணி, ஞாயிற்றுக்கிழமை வாணிக்கு ஈக்குவலான வாணி. அந்த நினைவு யோகத்தை பத்தி அவ்வளவு சூப்பரா, யோகா பண்ணுங்க பண்ணுங்கன்றது எப்படி பண்ணணும், எப்படி எல்லாம் அந்த போதையா பண்றதுன்றத சொல்றாரு. குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, மாலை உருட்ட சொல்லுவாங்க, ராம ராமன் சொல்ல சொல்லுவாங்க, அதுலயே அவங்களுக்கு போதையாயிரும். ஒரே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறதே ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஆயிடும், ஏதோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி. அதே மாதிரி கிறிஸ்தவர் பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் மாதிரியே போட்டு அந்த போட்டு அதே சொல்லிட்டு இருப்பாங்க, அதுல என்ன கிடைக்குது? இங்க பாபா சொல்ற நீ உருட்டிய ஜெபிக்கிறியா முச்சம் இல்ல, உன் புத்தியில சிவபாபா மட்டும் நினைவுல இருக்கணும், வேற எந்த நினைவு வரக்கூடாது. இது கொடுக்கும் உனக்கு போதையில் அரோகரா கோவிந்தா நாராயணா கர்த்தாவே அல்லாவே இதெல்லாம் சொன்னா போதை வராது. அந்த பாபா ஒளிப்புள்ளியா பாக்கும்போது, அந்த உயிரோட்டமா பாக்கும்போது, என்னுடைய அப்பான் அன்புல பாக்கும்போது, அப்ப வரும் உனக்கு போதை. அப்படி நினைவு அப்படின்னு சொல்ற, தொடர்ந்து நினைவு செய், நிரந்தரமா நினைவு செய், வேற எந்த நினைவும் வராத மாதிரி நினைவு செய். ஆனா மாயை எதிர்க்கும், மணியை உருட்டுறதுக்கு மாயை எதிர்க்காது, ராம் ராம்னு பேசுறதுக்கு மாயை ஒரு எதிர்க்காது, ஆனா அப்பாவை நினைக்கிறதுக்கு மாயை எதிர்க்கும். பக்தி மார்க்கத்துல நீ என்ன பண்ணாலும் மாயை எதிர்க்காது, ஆனா இங்க எதிர்க்கும். அங்க போய் நீ நெருப்புல நடப்ப, உன் வீட்டுல ஐயோ நெருப்புல எல்லாம் மெரிக்க போவாதரா கண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா பிரம்மகுமாரி சென்டருக்கு போவாதரா கண்ணுன்னு. மாயை எதிர்க்கும், அன்பா எதிர்க்கும், கோபமா எதிர்க்கும், பற்றா எதிர்க்கும், காமத்தை கொடுத்து எதிர்க்கும், எதிர்க்கும் மாயை எதிர்க்கும், ஞான மார்க்கத்தை எதிர்க்கும், பாபா குழந்தைகள் தான் எதிர்க்கும் மாயா. ஏன்னா மாயைக்கும் பாபா குழந்தைக்கும் நடக்கிற யுத்தம் இது. இந்த சீமான் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா, அவரு ஒரு தடவை சொல்றார், அந்த பிரபாகரன் சாகடிக்கிற அந்த டைம்ல எல்லாம் வந்து தடை, அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு தடை எல்லாம் வரும்போது அவர் சொல்றாரு, உன்னால என்ன தடை போட முடியும், உன்னால அவரை பத்தி பேசுறத வேணா தடை போட முடியும், அவரை நினைக்கிறத தடை போட முடியுமா, நான் அவரோட கையை கொடுத்துட்டு போறத தடை போட முடியுமா, நான் அவரோட அன்பா பேசுறத தடை போட முடியுமா அப்படின்னு சொல்றார். சோ அவர் செத்து போயிட்டாரு, செத்து போனதுக்கு அப்புறம் இவர் பேசுறாரு. செத்து போன மனுஷனுக்கே இவ்வளவு அன்பு அவரு காட்டுறாருன்னா, நீங்க மாயை கிட்ட கேளுங்க, உன்னால என்னடா பண்ண முடியும், நினைக்கிறத தடை போட முடியுமா, நீ கணவனை விட்டு சென்டருக்கு போக விடாம தடுக்கலாம், பட் ஆனா நினைக்கிறத தடுக்க முடியுமா, சவால் விடுங்க, இருந்து காட்டுங்க, மற்றதெல்லாம் நமக்கு ஒரு அருவறுப்பான பொருள் மாதிரி தெரியும். மாயை எந்த கவர்ச்சி காட்டினாலும் அப்படியே முகத்தை திருப்பிக்கணும், அது போயிடும். சோ இத வந்து ஒரு நாடகமா போட்டாங்க, பாபா இப்படி சொல்றாரு மாயை இப்படி சொல்லுது அப்படின்ட்டு. சோ அதெல்லாம் இங்க நடக்குது, இந்த சங்கம் யுகத்துல நடக்குது. மாயின் தலைகீழான தவறான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்காவான சிஸ்டருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா நாலு நாளா நம்மள மத்தவங்கள மாதிரியே போயிடலாம், பாபா விட்டு போயிடலாம், கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அநேகமா அது சம்பந்தமா தான் பாபா கிட்ட ஏதோ கேட்டாங்க, பதிலே வரல வரலன்னாங்க, அதுக்கான பதிலா கூட இருக்கும். வரும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், நிறைய வரும். மனிதர்களையே தூரம் தூக்கி வீசுற அளவுக்கு புயல் வேகமா வருது பாருங்க, ஸ்தூல புயல். அந்த மாதிரி உங்களை தூக்கி வீசுற மாதிரி எண்ணங்களின் புயல் வரும், தவறான எண்ணங்கள் வரும். இது மாயா ராவணனுடைய புயல், பக்கா பாபா குழந்தைய ஊதி தள்ளுற மாதிரி வரும் புயல். ஆனா அவங்க கிட்ட வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கான யுக்திய பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு புயல் வருது, பயங்கரமா வருது, அல்லது சுனாமி வருது, அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஆடாத ஒரு பொருளை போய் புடிச்சுக்குவாங்க, கெட்டியமா மரமோ ஏதோ ஒண்ணு புடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த மாயின் புயல்ல இருந்து பாதுகாப்பா இருக்குன்னு என்ன பண்றோம், பாபாவை இறுக்கி புடிச்சுக்கோங்க நினைவுனால. அதுதான் மார்க்கண்டேயன் கட்டி புடிச்சுக்கிட்டா காட்டுறாங்க லிங்கத்தை. அந்த யுக்தி சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. மெயின் முரளி முரளி, நீங்க எந்த புயலைய விழுந்தாலும் உங்க எண்ணத்துல வந்தாலும் ஒரே ஆன்சர் நீங்க அன்னைக்கு முரளி கேட்டிருக்க மாட்டீங்க, கேட்க வேண்டிய விதத்துல கேட்டிருக்க மாட்டீங்க, ஏதோ ஒன்னு கடமைக்கு கேட்டிருப்பீங்க. பாபா யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார், பரமபிதா பரமாத்மா எங்களுக்கு ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த போதை கடவுள் கத்துக் கொடுக்கிற யோகம், மனிதர்கள் யோகத்துக்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய குருமார்கள் கிட்ட போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க இப்பவும். ஆனா இங்க ஓசியாவே கடவுளே சொல்லி கொடுக்கிறார், இதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும். மத்தவங்க மரியாதை கொடுக்கறாங்க கொடுக்கல, நீங்க எப்படி இருக்கணும்? இந்த யோகம் தெரியாம தானே காட்டுல போய் சோறு தண்ணி இல்லாம நான் பட்டினி கடந்தேன். அடயோகிகள் பேச்சு கேட்டுக்கிறேன். இப்ப அந்த யோகம் ராஜ யோகம் கிடைச்சிருச்சு, ராஜ யோகம் அடிச்சிருச்சு. அந்த போதை இருக்கணும். மாய எதிர்க்க விடக்கூடாது. ஒரு வினாடி விடாம பாபா 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 அதேதான் இருக்கணும் புத்தியில். உங்ககிட்ட யாராவது வந்து கேப்பாங்க, யாரு உங்களுக்கு இந்த மாதிரி சன்னியாச வாழ்க்கை எல்லாம் கத்து கொடுத்தது? உலகத்துல ஜாலியா இருக்கிறத விட்டு எல்லாரையும் மாதிரி இருக்க வேண்டியதுனா யாரு உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணது? யார் அந்த குரு அப்படின்னு கேப்பாங்க. சொல்லுங்க, நீ குமுறிய கடவுள், அவரு எங்களுக்கு கத்து கொடுக்கிறாரு நேரடியா. பரமபிதா பரமாத்மா கத்து கொடுக்கிறாருன்னு சொல்லுங்க. பகவானே வந்து சன்னியாசம் கத்து கொடுத்தவங்க யாருமே கிடையாது. எங்களுக்கு தான் இறைவன் பகவானே சன்னியாசம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். அங்க ஒரு சன்னியாசி மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சன்னியாசம் செய்ய வைக்கிறோம். ஆனா இங்க கடவுள் வந்து சொல்றாரு, நீ குடும்பத்திலே இரு, ஆனா உன் உடம்பு உட்பட உடம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து சம்பந்தத்தையும் புத்தியினால நீக்கிட்டு உன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. இந்த பழைய உலகத்தை சுத்தமா அது அழிஞ்சிடுச்சுன்ட்டு புத்தியினால அழிச்சிட்டு தியாகம் செஞ்சிருச்சு. புது உலகத்தை நினைவு செய், ஆல்ரெடி புது உலகம் வந்துட்டதாகவே நினைவு செய். அங்கேயே வாழ், சொர்க்கத்திலே வாழ். ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருப்பான், உங்களுடைய புத்தியில சொர்க்கத்துல அவன் இனிமையா பேசுறத மாதிரி நீங்க பாக்கணும். அதுதான் டேலண்ட், அதுதான் சக்கரத்தை சுத்தருது. இந்த பழைய உலகத்தின் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இது எவ்வளவு தூய்மையா இருக்கும், எவ்வளவு இனிமையான பந்தம், எவ்வளவு தூய்மையான கணவன் மனைவி உறவு இருக்கும். அப்படி இருக்கணும் நீங்க. ஆனா இங்க எல்லா உறவும் பாபா கிட்டதான், அதுவும் இருக்கு இல்லையா. அங்க நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். சன்னியாசிகள் இப்படி யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாருக்காவது சொல்லி இருக்கிறாங்களா? இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு புது உலகத்தை நினைவு செய்யும் சொல்லி கொடுக்குறாங்களா? யோ, இதெல்லாம் 60 வயசுக்கு மேல போனா. ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போறது அந்த சன்னியாசம். இங்க விட்டுட்டு போறது இல்ல, ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்பவே மைண்ட்ல இது ஏறலன்னா 60 வயசுக்கு மேல எங்க ஏறும்? அவரு 80 வயசுக்காரர் சொல்றாரு, இது நல்ல இதுதான், 60 வயசுக்கு மேலதான் பண்ணணும்னு சொல்றாரு. அவருக்கு 80 வயசானாலும் இதை கேட்க தயாரா இல்ல. கடவுளுடைய வழிபடி நாங்க நடக்கிறோம். போதையா சொல்லுங்க, ஜெகவேந்த் சாட்சிகள் சொல்லுவாங்க, கடவுளுடைய குழந்தைங்க நாங்கன்ற மாதிரி பேசுவாங்க. கிறிஸ்தவர்கள் பேசுவாங்க அந்த அன்புல. ஆனா உண்மையில அவங்களுக்கு கடவுள் மேல அன்பு இருக்காது. ஏன்னா கடவுளை பத்தி உண்மையில என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த மதத்தின் மேல உள்ள அன்பு, கடவுள் மேல உள்ள அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. பழைய உலகத்தை தியாகம் செஞ்சு புது உலகத்தை நினைவு செய்யுங்கன்னு சன்னியாசிகள் சொல்ல முடியுமா? பாபா சொல்ற, தேகம் உட்பட எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மா நான் புது உலகத்துக்கு போக போறேன், அதுக்காக அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும். இப்ப நம்ம பாபா குழந்தைங்க வந்து நிறைய போட்டோஸ் உருவாக்குவாங்க, உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, மேல சிவ பாபா இருக்கு, அந்த மாதிரி போட்டோ. நம்ம இப்படி பண்ணலாம், போட்டோவை வி ஷேப்ல, இந்த சைடு சிவ பாபா, இந்த சைடு சொர்க்கம். சோ ரெண்டுத்தையும் நினைவு செய்யறதுதான் ராஜயோகம் இல்லையா? லட்சியத்தோட நினைவு செய்யறதுதான் ராஜயோகம். அப்படி உருவாக்கலாம் நம்ம. அப்ப ஆத்திமகன் துறவினா எல்லாத்தையும் முற்றும் திறந்தவன், அவன் தான் டான்ஸ் ஆடுறதுல நினைக்கிறான். இதுதான் யா ராஜயோகம், ராஜ்யத்தை அடையிற யோகம் யா இது அப்படின்னு புரிய வைங்க. அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக நாங்க யோகம் பண்றோம். காட்டுக்கு குடும்பமே வேணாம், காட்டுக்கு போறோம், எப்படி ராஜ்யத்தை அடைய முடியும்? அதனால நாங்க குடும்பத்துல இருந்துட்டு பண்றோம் அப்படின்னு புரிய வைங்க. அ ஆனா பழைய உலகத்தை தியாகம் செய்யணும், பழைய உலகத்தின் குணாதிசயங்களை தியாகம் செய்யணும். ஆனா கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க தவிர பழைய உலகத்தின் குணாதிசயம் கரிமீன் சாப்பிடுறது காமம் இதெல்லாம் விடல, அதுல மூழ்கிட்டே இருக்காங்க, அவங்க எப்படி வர முடியும்? அதையும் புரிய வைங்க. இத சன்னியாசி சொல்ல முடியுமா? சோ இத நம்ம அழக பேனர் அடிச்சு ஒட்டலாம். இது அப்ப எல்லா மதத்துக்காரங்களும் யோசிப்பாங்க, ஆமா நம்ம நினைக்கிறது தப்பு அப்படின்ட்டு. இப்ப நடைமுறையில பழைய உலகம் விநாசம் ஆகிய தீரணும். அதனால அனைத்தையும் புத்தியின் மூலம் தியாகம் செஞ்சு ஒரு பாபா கிட்ட புத்தியை ஈடுபடுத்தணும். சோ இப்ப இந்த கிறிஸ்தவ கூட்டம் முஸ்லீம் கூட்டத்துக்குள்ள போங்க, அங்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் பாருங்க. அப்படி மேடை ஏறி உங்களை பேச விட மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி கிடைச்சதுன்னா பூந்து விளையாண்டலாம், ஏன்னா பாபா என்ன வேணாலும் பண்ணுவாரு தெரியாது நமக்கு. பட் இருந்தாலும் போங்க, அட்லீஸ்ட் புரிய வைக்கிறாங்களோ அவங்களை எல்லாரும் கட்சியில மீட் பண்ணுவாங்க. அது மாதிரி மீட் பண்ணி நோட்டீஸ கையில கொடுத்துட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. மெயின் ஆளுக்கு கொடுத்தாச்சு, அவருக்கு புரிஞ்சிச்சுன்னா அவரு சொல்ல ஆரம்பிப்பாரு. ஆனா நோட்டீஸ் ஞானம் உள்ள நோட்டீஸா இருக்கணும். சென்டருக்கு வாங்கன்றதெல்லாம் ஞானம் கிடையாது. நீ நாராயணனா இருந்த ஆகிறதுக்காக இறைவன் நினைக்கிற 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இறைவன் இதை சொல்ற இந்த 3 செய்தி இருந்தாதான் அது ஞானம். அதுதான் நோட்டீஸ் இல்லைன்னா உங்க காத்து வீணாக்குறீங்கன்னு இருக்கும், உங்க நேரத்தையும் வீணாக்குறீங்கன்னு இருக்கும். பாபா சொல்றாரு, அனைத்தையும் புத்தியின் மூலம் தியாகம் செஞ்சு ஒரு பாபா கிட்ட புத்தியை ஈடுபடுத்தணும். அந்த நிச்சய புத்தி உங்களுக்கு வந்துடுச்சு தானே? ஒரு பாபாவை தவிர யாரையும் நான் நினைக்க மாட்டேன், மத்தவங்க எல்லாரும் என்னுடைய நேரத்தை சக்தியை வீணாக்குறவங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பாபா அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே. தேகதாரிய நினைவு செஞ்சீங்கன்னா பாபா மேல உள்ள நிச்சய புத்தி அறகுறையாகிடும். கிளியரா தெரியும், நீங்க கம்முன பாபாவை நினைக்கிறதுக்கும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு பாபா நினைக்க ட்ரை பண்ணீங்கன்னா வரவே வராது, அது தானாவே போயிடும். நீங்க பாபாவை பத்தி பேசினாலும் போயிடும். சோ முழுக்க முழுக்க பாபா 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 பாபான்னு அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். இல்லன்னா நிச்சய புத்தி அறகறையாயிடும். உங்களுடைய அம்மாவை கணவனை மனைவிய நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் போயிடும். குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி இல்ல, ஏன்னா பற்று அவ்வளவு இருக்கும். எந்த அளவுக்கு குழந்தை மேல பட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பாபா மேல இருக்கிற புத்தி கம்மியாயிடும். சர்வ தர்மானி, நான் இன்னாராக இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இப்படின்ற எல்லாத்தையும் புத்தியில இருந்து முதல்ல நீக்குங்க. நான் டாக்டரா இருக்கிறேன், கலெக்டரா இருக்கிறேன், புத்திசாலியா இருக்கிறேன், அப்படி எல்லாத்தையும் விட்டு நான் வெறும் ஆத்மா அவ்வளவுதான் அப்படி புரிஞ்சுக்கோங்க. 84 பிறவிகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க, குஷியா திரும்பி போறீங்க. கைகளை தட்ட வேண்டும், இவ்வளவு ஆனந்தம். பிடிச்ச சீன் ஹீரோ வராரு அப்படின்னா ஓபனிங் சீன்ல சினிமால எல்லாம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கை தட்டுவாங்க பயங்கரமா. அந்த மாதிரி நான் ஆத்மா, என்னுடைய 84 பிறவின் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன விட பாக்கியசாலி யாரும் கை தட்டணும் நீங்க குஷியில. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயமா? ஆத்மாக்களாகிய நாம ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறோம். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆத்மா தூய்மையா இருந்துச்சு சத்தியுகத்துல, பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து 84வது பிறவில கருப்பாயிடுச்சு, தம பிரதானம் ஆயிடுச்சு. இப்ப மீண்டும் பாபா கிட்ட வந்து தூய்மையாகி திரும்பி போறோம், சொர்க்கத்துக்கு போறோம், மீண்டும் வந்து ராஜ்யம் செய்ய போறோம். அந்த போதை இருக்கணும். இப்ப இந்த ஞானம் இந்த சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த போதை ஏற்படுத்துறதுக்காக. இதுதான் உண்மையிலே சுயதர்சன சக்கரம். நான் யார், நான் யார், அது போதை இருந்துகிட்டே இருக்கும், நாள் ஃபுல்லா இது சுத்திக்கிட்டே இருக்கும். இதுலயே கவனம் இருக்கணும். இப்ப எனக்கு குழந்தை ஊனமா பிறந்திருக்கலாம், கடன் இருக்கலாம், கணவன் இறந்திருக்கலாம், இந்த கவலை பத்தி எல்லாம் விட்டுங்க. லாட்டரி சீட்டு கிடைச்சிச்சு பண்ணீங்க, ஏன் கவலை பண்ண? உலகத்தின் அதிபதி ஆகுறீங்க, அந்த போதையில இருங்க. போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். தயார் என்னது? அந்த போதை, அந்த நாராயணனா இருக்கும் போது இருக்கிற அந்த போதை இப்பவே இருந்தா அங்க போயிடுவீங்க. அதனால உடல மறங்க, நான் இப்படியா இருக்கிறேன், அப்படியா இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, அய்யோ இனிமேல் பிறவே இருக்க வேண்டாம். மிகப்பெரிய சுகம் கிடைக்க போது நாராயணன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஸ்ரீ லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு கணவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அது கழிவுகத்துல தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்ணா தெரியும் என்ன ஆயிருக்கும் உங்க நிலைமைட்டு. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க, அந்த நடிகர்களை விட்டுட்டு மனைவி எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும், கழிவுகத்துல யாரு பண்ணாலும் அப்படிதான் ஆகும். சோ நம்ம பாபாவே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு நாராயணன். அந்த போதை இருக்கும். அது மட்டும் இல்ல, என் ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளவு இனிமேல அவங்க தங்கமானவங்களா இருப்பாங்க. அந்த போதை ஏத்தணும். இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துறது எவ்வளவு ஈஸி. சோ இதுதான் சக்கரத்தை சுத்துறது உண்மையிலே. 84 பிறவி எடுத்துட்டேன், அழுக்கா இருக்கிறேன், தூய்மை ஆகணும், எங்க அப்பாவை நினைக்கணும், நாம் மேல போகணும், எந்த அளவுக்கு தூய்மை ஆகிறோமோ அந்த அளவுக்கு மேல போவோம், அங்கிருந்துதான் பிறவி வரும் கீழே. அப்படியே உச்சத்துக்கு போயிடணும், அந்த ஏனிப்படி 5000 வருஷத்துக்கு முந்தைய நிலைக்கு, பரிசுத்த நிலைக்கு போயிடணும். போனா அங்கிருந்து வருவேன். சோ இது பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல எல்லாம் தான் சுகமா இருப்பாங்க, இருந்தாலும் ராஜா ராஜா தான். அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு தெரியும்ல ஒரு ராஜா பதவின்னா வேலைக்காரன் பதவின்னா கடைசியில நமக்கு காட்சி காட்சிடும், அப்ப துடிப்போம். அதுதான் பயங்கரமான தண்டனை. பாபா இவ்வளவு சொல்லியும் அலட்சியமா இருந்துமே துடிப்போம். அதனால இந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து நாராயணன் ஆகணும், ரிவர்ஸ்ல வந்துடக்கூடாது, நாராயணன் ஆகணும். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். சோ அதுக்கு சிவனுடைய படம் எப்பவும் பாக்கெட்ல இருந்துட்டு இருக்கணும். எல்லாருமே வெளியில போனா கொஞ்சமாவது காசு பாக்கெட்ல வச்சுட்டு தான் போறாங்க, இல்லையா? ஏதாவது ஒண்ணு ஆகணும், எமர்ஜென்சி, அதே மாதிரி போனையும் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பாபா இருக்கணும். அடுத்ததுதான் அவங்களுக்கு போனோ காசோ ஞாபகம் வரணும். ஐயோ பாபா போட்டோ இல்லையா, அதை எடுத்து வைங்க. இல்லையா பிரம்மகுமாரின்னு வெளியில தெரியக்கூடாது, அது அப்படி தெரிஞ்சாலே கடை வருது அஞ்ஞானிகள் மூலமாகவோ. அந்த காலத்துல அஞ்ஞானிகள் மூலமா வந்தது, இப்ப பிகேஸ் மூலமாவே வருது. அப்படின்னா கலெக்டர்ஸ்ல கூட போங்க, ஆனா பாபாவுடைய போட்டோ உங்களுக்கு இருக்கட்டும். கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்கே மேரேஜுக்கு போறோம், எல்லாருடைய பேக்கெட்லயும் கலைஞர் போட்டோ இருக்குதுப்பா, எல்லாருடைய பேக்கெட். அதுவும் தெரியணும்னே அந்த அந்த ஒயிட் ட்ரெஸ்ல அது கிளியராகவும் தெரியுது. நீங்க அந்த மாதிரி வைங்க, எப்பவும் இருக்கணும். அப்ப அந்த போதை இருக்கணும். பாபா நீங்க வந்திருக்கிறீங்க, எவ்வளவு இனிமையா இருக்கீங்க, எங்களுடைய அப்பா இல்லையா, இப்படி எல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, எடுத்து வச்சு பேசிக்கிட்டே இருங்க. லவ்வர் எப்படி லவ்வருடைய போட்டோவை அப்படியே உருகி, குறிப்பா பாத்தீங்கன்னா லவ் பண்றவங்க வேற ஸ்கூல் காலேஜுக்கு போறாங்க, பொண்ணு வேற எங்கேயோ கிடைச்சிருச்சு, பையனுக்கு எங்கேயோ அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்க மொபைல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப மொபைல் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போட்ட கையில வச்சுட்டு உருகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உருகுங்க பாபாவை பார்த்து, பாபா கூட பேசிக்கிட்டே இருங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க கூட வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட யார் வந்தாலுமே ஆக்சுவலா கூட ஒருத்தர் நின்னாலே பேசுற பழக்கம் இருக்கும் மனிதர்களுக்கு. இப்ப பாபா கூடவே இருக்கிறீங்க இருக்கிறாருன்னு சொல்றீங்க, ஆனா அவர் கூட பேசவே இல்லையா, அப்ப இருக்கிறாருன்ற உணர்வு உங்களுக்கு இல்ல. இனிமையா பேசுங்க, எவ்வளவு இனிமையா இருக்கீங்க பாபா, எனக்காகவே வந்திருக்கீங்க பாபா, என்னுடைய அப்பா தானே நீங்க அப்படின்னு பேசுங்க. பக்தியில கிருஷ்ணரோட இப்படி எல்லாம் பேசுனீங்க தானே. பக்தியில கிருஷ்ணர் கூட அப்படி மீரா பேசினாங்க, நிறைய பக்தர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி சிவபாபாவுடைய லாக்கெட்ட வந்து, அதாவது டாலர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சு ஏழைங்களுக்கு பணக்காரங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். சோ இது பக்தியில அப்படி கொடுப்போம் நம்ம நினைச்சு கொடுத்திருந்திருக்கலாம், அல்லது இப்ப கூட பாபா குழந்தைங்க கொடுக்கலாம் அப்படின்ற அர்த்தத்துல கூட சொல்லிருக்கலாம். ஆனா ஏழைகளுக்கு தங்கத்துல, செல்வந்தர்களுக்கு வெள்ளியிலும்னு போட்டிருக்கு. சோ இது வந்து ஒரு ஓமைப்படுத்தி சொல்றது, ஏன்னா தங்க ராஜ்யம் சத்தியுகம் வந்து ஏழைகள் தான் அடைய முடியும் அப்படின்னு, முழு பிச்சைக்காரர்களா இருக்கிறவங்க அப்படியே பாபா கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கறவங்க தான் வர முடியும். பணக்காரங்க எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க, சோ அவங்க வெளி யுகத்துக்கு வருவாங்க. சோ அதனால பாபா அப்படி சொல்றாரு, அவங்களுக்கு அப்படி கொடுப்போம். அதுல இந்த தாய்மார்கள் மிகவும் இனிமையானவர்களா இருக்கிறாங்க. கிராமத்தார்களிடம் பாவனை நன்றாக இருக்குது, சாதாரண குழந்தைங்களை பார்த்து பாபாவுக்கு கூட மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுது, மிகுந்த குஷி ஏற்படுது. கிருஷ்ணரை கிராமத்து சிறுவன் சொல்றாங்க இல்லையா, கிருஷ்ணர் உண்மையில கிராமத்து சிறுவன் கிடையாது, அவரோ சொர்க்கத்தின் எஜமானர். இந்த பிரம்மா பாபாவுடைய விஷயங்களையும் கிருஷ்ணருடைய விஷயங்களும் கலந்துட்டாங்க, ஏன்னா கிராமத்துடைய அனைத்து அனுபவங்களும் இந்த பிரம்மா பாபாவுக்கு இருக்குது, அவர் தான் கிராமத்து சிறுவனா இருந்தாரு. சிவபாபாவோ கிருஷ்ணரோ கிராமத்து சிறுவன் ஆக முடியாது, பிரம்மா பாபா தான் சின்ன வயசுல கிராமத்து சிறுவனா கிராமத்துல வளர்ந்தாரு. பிறகு அந்த பிரம்மா பாபாவுடைய சாதாரண உடல்ல சிவபாபா வந்து பிரவேசிச்சிருக்கிறார். பாபா முக்கியமான விஷயத்த புரிய வைக்கிறாரு, அது என்ன முக்கியமான விஷயம், நினைவு. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நினைவு தான் ஆதாரம் எல்லாத்துக்கும். பாபாவின் நினைவை ஒருபொழுதும் மறக்க கூடாது. நான் தந்தைய மறந்துடுறேன்னு லௌகீக குழந்தை எப்பவாச்சும் சொல்லுதா? காதலிகள் எப்பவாவது காதலனை மறக்கிறாங்களா என்ன? அப்படி நடக்கவே முடியாது. அந்த மாதிரி அப்பாவை நினைக்கிறது, நம்ம காதலன் சிவபாபாவை நினைக்கிறதான் குழந்தைகளாகி உங்களுடைய உழைப்பு. நிரந்தரமான நினைவின் பயிற்சியின் மூலம்தான் பாவ கர்மங்கள் விநாசமாகும். அப்படி இல்லைன்னா தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும், வெற்றி மாலையில வர முடியாது. பாபாவுடைய அதிசயம் பாருங்க, அவர் வந்து வயதானவர்களை, ஏழைகளை, கன்னி பெண்களை, அகலிகைகளை, அந்த மாதிரி சபிக்கப்பட்டவர்களை, யூனியை போன்றவர்களை எல்லாம் தன்னுடையவரா மாத்தி தேவதைய மகாராணியா மாத்துறார். உண்மையில படத்துடைய அவசியம் கிடையாதுதான், இருந்தாலும் மாயா உங்களை மறக்க வைக்கிது, அதனாலதான் படத்தை பாக்கெட்ல வைங்க பாத்துக்கிட்டே இருங்கன்னு பாபா யுக்தி சொல்றாரு. ஏன்னா நான் பாபா கூடவே போறேன்றது புத்தியில இருக்கணுங்கிறதுக்காக. செம்ம சூப்பர். வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெங்கடாஜலபதி, சிவலிங்கம் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் வைப்பாங்க, ஏன்னா அவர் கூடவே வரும். சோ அந்த பாதுகாப்பு அவர் தான் கொடுப்பாருன்றதுக்காக. ஆனா அவங்க அன்போட வைக்கிறது இல்ல, ஆனா நம்ம அந்த அன்போட அவர் கூடவே போறோம் அப்படின்ற நினைவு வர்றதுக்காக வைங்க உங்க பாக்கெட்ல அவருடைய போட்டோவை. முக்தி, ஜீவன் முக்திக்கான வழிய பாபா சொல்லிட்டார், அந்த வழிகாட்டி பாபா மட்டும்தான், வேற யாரும் வழிகாட்டி கிடையாது. அந்த வழிய சொல்ற இந்த சபை தான் இந்திர சபை. தூய்மையற்றவர்கள் யாராவது மறைஞ்சு வந்து உட்கார்ந்தாங்கன்னா நேற்று மாதிரி இன்னைக்கு முடிக்கும் போது எச்சரிக்கை கொடுக்கிறேன், இது இந்திர சபை, தூய்மையானவர்கள் மட்டுமே வந்து உட்கார்ற சபை. ஒருவேளை தூய்மையற்றவர்கள் மறைஞ்சு வந்து உட்கார்ந்தாங்கன்னா கல்புத்தி உடையவர்களா ஆகிடுவாங்க. பாபாவை அனைவரின் மனதை தெரிந்தவர் அல்லவா? வெளியில இருக்கிறதான் பிரம்ம பாபா பார்க்க முடியும் நடத்தைகளை வச்சு. ஆனா சிவபாபாவுக்கு தூய்மற்றவர் மறைஞ்சு உட்கார்ந்தாருன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். எவ்வளவு சூப்பர் பாருங்க, டக்குன்னு தெரிஞ்சிடும்ன்ற. அதனால யாரு அப்படிப்பட்ட தூய்மையற்றவரை அழைச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். அப்படி வந்து தூய்மையற்று வந்து உட்கார்றாங்க பாருங்க பாபா முன்னாடி, அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். அதனால ஒருபோதும் தூய்மையற்றவர்களை அழைச்சிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி கடுமையான சட்டம் இருக்குது இங்க மதுபனு கழிச்சிட்டு வர்றதுக்கு. எந்த தூய்மையற்ற மோசமானவர்களையும் அமர வைக்க கூடாது. அப்படி இல்லைன்னா மிக கடுமையான தண்டனைக்கு பாத்திரமானவர்கள் ஆகிடுவீங்க. இங்க எந்த திருட்டுத்தனமும் நடக்காது. பாவம் மற்றும் புண்ணியத்தின் கணக்கு வழக்கு தர்மராஜர் கிட்ட இருக்குது இல்லையா? நல்லது இல்லையா? திருப்பதிக்கு விஐபி பாஸ் வாங்கிட்டு போயிடலாம். இங்க தூய்மையற்றவர்கள் வர முடியாது. யாராவனாலும் இருக்கட்டும், பாபா இருக்கும் போது வர முடியாது. பாபா மீட்டுக்கு வர முடியாது, வேணா விஐபி அந்த மாதிரி இதுக்கு வேணா வருவோம். சோ அந்த மாதிரி இந்திர சபையில நான் இருக்கேன்னா நான் எவ்வளவு தூய்மையா இருக்கணும், அந்த போதை இருக்கணும். சோ நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். நான் வெள்ளையா இருந்த, தூய்மையா இருந்த 84 பிரிவு எடுத்த அப்புறம் தான் என் தூய்மையை இழந்தேன். இப்ப தூய்மை ஆக்குறதுக்கு இனிமையான பாபா வந்திருக்கிறாரு, நான் நாராயணன் ஆக போறேன். அப்படி சிவபாபா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நான் முழுசா எல்லாத்தையும் கொடுத்தா பாபா முழுசா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருவாரு. அழிவற்ற பாபாவை மட்டும் ஆதாரமா பிடிச்சாதான் அவருடைய ஆஸ்தி ஃபுல்லா எனக்கு கிடைக்கும். அழியக்கூடிய மனிதர்களுடைய ஆதாரத்தை பிடிச்சா முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. சோ இப்ப ஒரு டவுட் வரும், பாபா பேலன்ஸ் பண்ண சொல்றாரு, அப்ப குடும்பத்தையும் பாத்துக்க சொல்றாரு, அப்ப மனைவி கிட்ட குழந்தை கிட்ட எல்லாம் பேசாமலே இருக்கிறதா? பேசிதான் ஆகணும். ஆனா பாபாவை மனைவியாக்கி பேசுங்க, பாபாவை குழந்தையாக்கி பேசுங்க. அப்ப புத்தி பாபா கிட்ட நினைக்கிறோம், பாபா இந்த உடம்புல இருக்க அந்த பாபா மட்டும்தான் தெரியணும். அப்படி பேசுங்க. அப்ப நீங்க பயங்கர அன்பா வேற பேசுங்க, ஏன்னா நீங்க பாபா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ ரொம்ப இனிமையானவர்களா தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு போதை அந்த போகு வைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு அவ்வளவு பாவனையா இருக்கும். அதாவது கிச்சன் சேவை கிடைக்கலன்னு சண்டை போடுற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப பாபா வீட்டுல சமைக்கிறது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். அந்த பாவனை, அந்த அளவுக்கு பாவனை ஆண்களுக்கு வராது இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு, பாவனை பெண்கள் கிட்டதான் இருக்கு. அதுவும் கிராமத்துக்காரங்க கிட்ட நல்லா இருக்குது பாவனை, அந்த கல்லங்கப்பட மற்ற அந்த மனம். அதனால பாபாவுக்கு சாதாரண குழந்தைங்களை பார்க்கும்போது, அதாவது அந்த எந்த விதமான அகங்காரமும் இல்லாம கல்லங்கபடமற்ற குழந்தைய பார்க்கும்போது பயங்கர குஷி ஏற்படுதுன்ற. ஆக்சுவலா எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி கல்லங்கபடமற்றவர்களை தான் இல்லையா? சோ கிருஷ்ணரை கிராமத்துல வளர்ந்ததா காட்டினதெல்லாம் உண்மையில பிரம்ம பாபா கிராமத்துல வளர்ந்ததா அவங்க அப்படி தப்பா மாத்தி போட்டாங்க. அதான் பாபா சொல்ல அடுத்த யுகம் முந்தைய யுகத்து விஷயத்தை தூக்கி கலந்து போட்டாங்க அப்படின்ட்டு. மற்றபடி கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானர், சிவபாபா எந்த கிராமத்திலயும் வளர்றது கிடையாது, அவரு ஒண்ணு இங்க வளர்றதே கிடையாது இல்லையா? ஞானத்தை சொல்றதுதான் அவரு. இதெல்லாம் பிரம்ம பாபாவுடைய விஷயம். இப்ப முக்கியமான விஷயம் நினைவு, 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 பாபாவுடைய நினைவு. ஒருபொழுதும் மறக்க கூடாது. அப்ப மறக்குதுன்னா சொல்லலாம், அப்ப நல்ல கை அது கை குழந்தைல ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் குழந்தை பாத்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா அந்த இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க எல்கேஜி முதல்ல எல்கேஜி ப்ரீகேஜி பிளே ஸ்கூல் எல்லாம் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படி துடிக்குது அப்பா விட்டு பிழையிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம துடிக்கிறோமா இங்க குழந்தைன்றது அந்த குழந்தை தான், அந்த குழந்தை ஒரு வினாடி கூட மறக்காது அப்பா அம்மாவை. எங்கேயாவது போனா கூட வர்ற வரைக்கும் அழுதுட்டு இருக்கும், இல்லாட்டினாலும் அந்த நினைவுலே இருக்கும் எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க. அந்த மாதிரி நம்ம அப்பாவை நினைச்சிட்டு இருக்கோமா, அப்பாவுக்காக ஏங்கிட்டு இருக்கிறோமா? காதலன் காதலிய மறக்கிறது இல்ல, காதலி காதலனை மறக்கிறதே இல்ல. அப்ப உங்களுடைய காதலன் தான் என்னையே மறக்கிறீங்க. நீங்க காதலன் காதலி பாத்தீங்கன்னா மற்ற ஆணை பற்றி தன்னுடைய காதலி பேசுறதையோ அல்லது மற்ற பெண்ணை பத்தி தன்னுடைய காதலன் பேசுறதோ பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். அப்ப நம்ம பாபாவுக்கு அப்படித்தானே வரும் இல்லையா? மற்றவங்களை நீங்க நினைக்கிறீங்க பேசுறீங்க, ஏன்னா அவர் கூடவே இருக்காரு, கூடவே இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி மற்றவங்களை நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப யோசிச்சுப்பாங்க, பாபாவுக்கு உண்மையான காதலியா நான் இருக்கிறேனா, பதிவிரதையா இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா லவ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் ஒரு பையன் தனக்கு பிடிச்ச பையன் எதிர இருக்கிறான், எதிர் வீட்டுல இருக்கிறான் அல்லது பார்வையில வரான் அப்படின்னா அப்பதான் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அவங்க முத்தம் கொடுப்பாங்க பயங்கரமா இல்லையா? அப்ப அவங்க அந்த சிக்னல் கொடுக்கற மாதிரி, சோ அந்த பையனுக்கு தெரியும் நம்மளதான் கொடுக்குறான். சோ அந்த மாதிரி நீங்க குழந்தைய கொஞ்சும் போது பாபாவுக்கு சிக்னல் கொடுக்குறேன்ட்டு அப்படி பாபான்னு நினைச்சிட்டு கொஞ்சுங்க, அப்ப பாபா குஷி அடைவே. அப்ப கணவனுக்கு சாப்பாடு வைக்கும் போது நம்ம பாபான்ற கணவனுக்கு வைக்கிற அந்த பாவனையில வைங்க, அவருக்கு தெரியும் எனக்கு வைக்கிது இந்த குழந்தை, அவ்வளவு சந்தோஷம் அடைவர் இல்லையா? இப்ப பாபா சொல்ற இதெல்லாம் யுக்தி அந்த மாதிரி. அப்ப நீங்க லவ் எல்லாம் பண்ணி இருந்தீங்கன்னா அதை யோசிச்சு பாருங்க, நான் எப்படி எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சேன், நீங்க ஆனா இருந்தா என்னுடைய காதலி என்னென்னலாம் பண்ணும்போது நான் சந்தோஷம் அடைஞ்சேன், அந்த மாதிரி நான் பாபாவை குஷிப்படுத்துறேனா, அந்த மாதிரி காதலியா நான் இருக்கிறேனா? அதே மாதிரி நீங்க பெண்ணா இருந்தா நீங்க லவ் பண்ணும்போது உங்க காதலனை எப்படி எல்லாம் குஷிப்படுத்தினீங்க அந்த மாதிரி, அல்லது உங்க காதலன் என்னெல்லாம் பண்ணா உங்களுக்கு பிடிச்சது அதெல்லாம் நீங்க பண்றீங்களா பாபா கிட்ட? ஏன்னா அந்த அந்த பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி உறவு தான் பயங்கர நெருக்கமான உறவு. சோ அந்த உறவு நாம பாபாவோட அப்படி ஜோடியா இந்த சங்கமத்துல வாழ்ந்ததுடைய நினைவாதான் இந்த தெய்வங்களை ஜோடி ஜோடியா காட்டுறாங்க. ஒருபொழுதும் மறக்கக்கூடாது, ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் பாபா நினைவு. சோ அந்த நினைவு பாபா சொல்றாரு எல்லா குழந்தையும் நினைக்குது, ஆனா அது ஃபர்ஸ்ட் செகண்ட் கிரேட் வருது, ஃபர்ஸ்ட் கிரேட் நினைவா இருக்கணும். அப்படியே உருகி சொல்லுவாங்களா, உலக அழகியே வந்தாலும் திரும்பி பார்க்காத அளவுக்கு இந்த பாபா அன்புல மூழ்கி இருக்கணும். உலக அழகனே வந்தாலும் திரும்பி பார்க்காத அளவுக்கு பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கும். ஆனா இதுல இருக்கும்போதுதான் உலக அழகி உலக அழகன்லாம் வருவாங்க, உங்க எதிர வருவாங்க மாயுடைய புயல். எல்லாத்தையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எனக்கு நாராயணன் தான் வேணும், அவன் இங்க வரமாட்டான், அவன் அங்கதான் இருப்பான், அதுக்கு நான் என் அப்பாவை நினைவு செஞ்சுட்டே இருக்கிறேன், அது இருந்துகிட்டே இருக்கணும். ஐ வாண்ட் நத்திங் பட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அந்த பெஸ்ட தவிர எதையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மோட்டிவேஷனல் இதுல. அந்த மாதிரி இங்க பெஸ்ட் நாராயணன் தான், எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்க, பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அவரையும் விட பெட்டர் சிவபாபா, பெட்டர் தேன் தி பெஸ்ட். நாராயண விட பெட்டரான கணவன் யாரு? சிவபாபா. அவரோட இருக்கிற இதுலதான் உங்களுடைய உழைப்பு இருக்கு. அந்த மாதிரி உன்னால உருகி உணர்வுபூர்வமா நினைக்க முடியுதா, அதுலதான் உழைப்பு இருக்கு. அந்த மாதிரி உணர்வுபூர்வமான நினைவின் பயிற்சி இருந்தா தான் உன்னுடைய பாவம் அழியும். சும்மா கடமைக்கேன்னு நினைக்கிறது அதுலலாம் அழியாது. அப்ப அப்ப பாவம் இருந்துடும், தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். வெற்றி மாலையில வர முடியாது, திரும்புற பக்கம்லாம் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேன்ற பாபா மட்டும்தான் தெரியும், அப்பதான் வெற்றி மாலையில வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. பாபாவுடைய அதிசயம் பாருங்க, வயதானவங்களை ஏழைகளை கன்னிப்பெண்களை அகலிகைகளை இந்த மாதிரி சபிக்கப்பட்ட அத்தனை பேரையும் தன்னுடையவரை மாத்தி சுகத்தின் உச்சம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் பதவியில உட்கார வைக்கிற நம்மரி அதிசயம். அவரை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? உலகத்துக்கே வாரி வாரி வழங்குற வள்ளல் என் கணவன் போது அந்த மனைவிக்கு எவ்வளவு போதை இருக்கும்? அப்ப நீங்க எவ்வளவு போதையா அவரை நினைக்கணும். சோ உங்க கனவுன்னு நினைக்கிறதுக்கு படத்தோட அவசியம் இல்ல. இருந்தாலும் என்ன பண்ணுது, மாய மறக்க வைக்குது. ஏன்னா இந்த மாதிரி காதல் இது வரைக்கும் இல்லையே, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லையே, மனித உடல் கொண்டவரோடு காதல் கிடையாது. அதனாலதான் படத்தை வச்சுக்கிறேன், பாக்கெட்ல வச்சுக்கிட்டா நீங்க போகும்போதெல்லாம் அவர் கூடவே இருக்கிறாரு, அந்த உணர்வு இருக்கு இல்லையா. சோ இதயத்திலே, சோ பாக்கெட்ல வைக்கிறேன்னு அர்த்தம் இதயத்துக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறோம், அந்த ஒரு உணர்வு வருது. சோ இன்னைக்கு சூப்பரான பாயிண்ட் சொல்றேன் இல்லையா, எப்பவுமே பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அதாவது அந்த உணர்வோட வைக்கணும், அது மெயின். இல்ல என்னதான் மொபைல்ல இருந்தாலும் அது ஒரு போட்டோ வைக்கிறது வந்து அது தனிதான் இல்லையா. இப்ப மொபைல்ல எத்தனை போட்டோ எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல ஷேர் பண்ணாலும் ஹார்ட் காப்பி ஸ்தூலமா அந்த போட்டோ கையில இருக்கிற எஃபெக்ட் வருமா இல்லையா. பாபா சார் திடீர்னு எனக்கு கொஞ்சம் டச் ஆகுது. ஆபீஸ் ஸ்கூல் அந்த மாதிரி டைம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு போட்டோ சிவபாபா. Why to have tension when God is with me? கடவுள் இருக்க நான் ஏன் பதற வேண்டும்? ஏன்னா அது டென்ஷன் நிறைந்த ஜாப் இல்லையா. Let not don't worry, I am with you. கவலைப்படாத, உன்னோட நான் இருக்கிறேன் அப்படின்னு அடிச்சு கொடுக்கலாம் நம்ம போட்டோ. என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு பாபா டச் பண்ற சூப்பரா இத கொடுக்கலாம். சோ அது கடவுள்ன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்திட்டு கொடுக்கணும், இல்லட்டினா அது வேஸ்ட். மாய மறக்க வைக்குது, அதனாலதான் படத்தை கொடுக்கு, படத்தை வச்சுக்க வேண்டியதா இருக்குது. சோ பாபா கூட போயிட்டு இருக்கிறேன், அது ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக. சோ முக்திக்கான வழியே தெரிஞ்சிச்சு, ஜீவன் முக்திக்கான வழியே தெரிஞ்சிச்சு, வேற எதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், இந்த உலகமே சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயமும் நடக்கட்டும், இந்த உலகமே துக்கத்துல மூழ்கி இருக்கிற விஷயமும் நடக்கட்டும், எண்டையுமே தெரிஞ்சுக்க எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா பயங்கரமான சுகத்தின் உச்சத்துல இருக்கிறோம். நான் நாராயணனா அடுத்த பிறவில பிறக்கிறேன்ற ரகசியம் தெரிஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி பிறவில என்னவா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டே போதையில ஆடுறாங்க, அது உண்மையானு கூட தெரியாம. ஆனா இங்க சத்தியமா தெரியும் நான் தான் நாராயணன். அப்ப எவ்வளவு போதை இருக்கும். இது இந்திரபிரஸ்த சபை, இந்திரன் வராரு, சிவபாபா வராரு. இந்திரன்னால மழை கடவுள்வாங்க, ஞான மழை பொழியறாரு. ஆனா இங்க தூய்மையானவங்க மட்டும்தான் வரணும். தூய்மையற்றவர்கள் வராங்கன்னா அவங்க புத்தி கல்புத்தி ஆயிடும், கல்புத்தி ஆயிடும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுக்கணும்ன்றதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்துல வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அசுரர்கள் ரெண்டு பேர் வந்து ராகு கேது வந்து உட்கார்ந்துட்டாங்க. சோ அது தெரிஞ்சிருது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டான சூரியன் சந்திரன் சொல்லிடுறாங்க. அசுரன் சொன்ன உடனே அந்த கரண்ட் எல்லாம் நச்சுன்னு தலையில மோகினி வைக்குது, கிருஷ்ணர் அடிக்கிறார். அப்ப என்ன தான் கல்புத்தி ஆயிட்டாங்க. எப்படி சூப்பரா இருக்குது பாரு, பாபாவுடைய ஞானம் எப்படி அழகா கதையில வருது பாரு. ஏன்னா இந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்கு தகுதியே நீ தூய்மையா இருந்தாதான் வர முடியும் இல்லையா. பாபாவுக்கு தெரியும், பிரம்ம பாபாவை கூட நீங்க ஏமாத்திட்டு வந்துடலாம், சிவபாபாவுக்கு டக்குன்னு தெரியும். சோ அவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு அனுமதி கொடுத்தவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனால் தூய்மையற்றவர்களை அழைச்சிட்டே வரக்கூடாது, கடுமையான சட்டம் இங்க இருக்குது. தூய்மையற்றவர்களை மோசமானவர்களும் உட்கார வைக்க கூடாது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் முதல்ல சென்டருக்கு போகும்போது அந்த சிஸ்டரை பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த ஈர்ப்பு இருக்குது, என் மனைவியை பார்த்தா கூட ஈர்ப்பு இல்ல, ஆனா எனக்கு அந்த சிஸ்டர் பார்த்தா ஈர்ப்பு வருதுன்றாங்க. சோ அப்ப என்னன்னா அவங்க விகாரத்திலே வீழ்ந்துட்டு கிடக்கிறதுனால மனைவி மேல கண்டிப்பா ஈர்ப்பு இருக்கு அதுதான். பட் இந்த உலகம் எல்லாமே விகாரமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய ஈர்ப்பு இருக்காது, ஆனா தூய்மையா இருக்கிறவங்க பார்த்தோன்னே ஈர்ப்பு வரும். சோ அதுக்காக தான் பகவத் சொல்ற தூய்மை ஆனா தான் உள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். அப்படி இல்லைன்னா ஆகும், ஏன்னா இது யுத்தம், மாய்க்கும் பாப குழந்தைங்களுக்கும் யுத்தம். சோ இச்சையா ஒருத்தவங்க பார்க்கும்போது ரொம்ப போர்ஸா பாப்பாங்க, ஏன்னா அந்த பவர் வந்து தானாவே வேலை செய்யும். தூய்மையுடைய பவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணணும். அப்ப சென்ட்ரல்ல இருக்கிற எல்லாருமே அப்படி பக்காவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒரு சீக்கிரமா இருக்கும். இப்ப வீக்கா இருக்கிறவங்க டக்குன்னு விழுந்துருவாங்க. சோ அதுக்குதான் அப்ப என்னதுன்னா இங்க அதுக்கப்புறம் இவரே பக்காவே பாபா குழந்தை ஆயிடுவார். பட் இருந்தாலும் முதல்ல பார்த்தா பாருங்க அந்த கர்ம கணக்கு என்ன ஆயிடும், ஒரு டைம்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போயிடுவோம். சோ அதுக்காக தான் பாபா சொல்ற அவங்களுக்கும் அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சு. அதனாலதான் மோசமானவர்களை நீங்க அழைச்சிட்டே வரக்கூடாது, ஏன்னா கடுமையான தண்டனைக்கு உரியவன் ஆயிடுவேன் நீங்க. இங்க திருட்டுத்தனம் எல்லாம் செல்லுபடி ஆகாது, பாபா ஏமாத்த முடியாது. தர்மராஜர் கிட்ட இருக்குது கணக்கு, பாவ புண்ணியத்தின் கணக்கு. நல்லது, இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரண கடமைக்கு சாரம், எல்லார் மேலயும் நினைவு அழைப்பாய்ந்து இருந்துச்சுல, இவங்க எங்க அம்மா அப்பா எல்லா நினைவும் ஒன்னா எடுத்துட்டு வந்து பாபா கிட்ட வைங்க. மத்தவங்க கிட்ட இருந்த புத்தி தொடர்புகளும் நீக்கி அதை அப்படியே பாபா கிட்ட வைங்க. அவருக்குன்னு ஒரு ரூமை உருவாக்கி அவர் போட்டோ வச்சு அவர் ஒருத்தருடைய நினைவுல இருங்க, வேற எந்த நினைவும் வராத அளவுக்கு இருங்க. அதுதான் அவ்விபச்சாரி நினைவு. விபச்சாரினா என்ன அர்த்தம், நிறைய ஆண்களை நினைக்கிறவ அந்த மாதிரி. அப்ப அவிபச்சாரினா ஒரு பாபா, அவ்வளவுதான், வேற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்களே இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்க, ஞானத்தின் விஷயத்த பேசுங்க. அதாவது உங்களுக்குள்ளேயே, நான் 84 பிறகு எடுத்திருக்கிறேன் பாபா, அழகா இருந்தேன் பாபா, தூய்மையா இருந்தேன் பாபா, மாயா கெடுத்துட்டான் பாபா, அவனை வெல்றது எப்படின்னே தெரியாத நிலையில அவனுக்கு அடிமையா இருக்கும் போது என்ன அப்படியே காப்பாத்திட்டேன் பாபா, நீ எவ்வளவு அன்பானவன், என் கூடவே இருக்கிற, ஒரு வினாடி விடாம நான் உன்னை நினைக்கிறேன் பாபா. அழியக்கூடிய ஒருத்தனை லவ் பண்ணி நான் ஏமாந்துருக்கேன், அழியக்கூடிய அப்பா அம்மாவை நம்பி நான் ஏமாந்துருக்கிறேன், அழியக்கூடிய குழந்தைய நம்பி ஏமாந்துருக்கிறேன், ஆனா அழிவற்ற உன் மேல நான் அந்த அன்பை வைக்கிறேன் பாபா. இனி எந்த மனுஷனாலே அன்பு வைக்க மாட்டேன் பாபா. அப்படி பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, வேற யாரையும் உங்க புத்தியில வரவே விடாதீங்க. இப்படி உங்களுக்குள்ள பேசி பேசி சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. நான் யாரு, பரமாத்மாவுடைய மனைவி. நான் யாரு, வருங்கால ஸ்ரீ நாராயணனுடைய மனைவி. மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், அதுதான் சக்கரத்தை சுத்துறது. அவங்கதான் சக்கரவர்த்தி ராஜாவா, சுகம் நிறைந்த உலகத்தின் சுகமான ராஜாவா ஆக முடியும். வரதானம், ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுங்கள். ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஒரே ரசனையின் நிலையை அமைச்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஒருவரின் நினைவில் நிலைத்திருங்கள். ஒருவருக்கு பதிலாக வேற யாருடைய நினைவு வந்தாலும் கூட ஒரு ரசனைக்கு பதிலாக அநேக ரசனைகளின் நிலை ஏற்பட்டுடும். எந்த நேரத்துல வேற ஏதாவது சுவை கவர்ந்து இழுக்குதோ அதே நேரத்துல ஒருவேளை உங்களுடைய கடைசி நேரம் வந்துச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும், உயர்ந்த பதவி பறி போயிடும். அதனால ஒரு வினாடி கூட ஏமாறாம இருக்கணும்ன்றதுல கவனம் வையுங்க. எப்பவுமே ஒன்று ஒன்றுதான், ஒன்றானவன் பாட்டு இருக்குதான், ஒன்றானவன் ரெண்டானவன் ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கிற பாடம் பக்குவமா இருக்கட்டும். ஒரு தந்தை, ஒரே ஒரு சங்கம யுகத்தின் நேரம் இது, சங்கமத்தின் நேரம் இது. மேலும் ஒரே ரசனையின் ஸ்திதியில இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவியின் அதிகாரம் கிடைச்சிடும். ஸ்லோகன். தூய்மையான எண்ணங்களின் உணவை உட்கொள்பவர்களே உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள். தூய்மையான எண்ணங்களின் உணவை உட்கொள்பவர்களே உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள். சரி, வரதனம் பாருங்க. ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பதவிக்கு அதிகாரிகளாக ஆகுங்கள். இல்லையா, ஒரு பாபாவை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. ஜானகிராஜ் சொல்லாங்களே, ஏக் பாபா தூசரா நா கோயில், ஒரு பாபா அவ்வளவுதான், ரெண்டாவது யாருமே கிடையாது என் வாழ்க்கையில இந்த உலகத்துல. அப்படி இருந்தா அந்த ஒரே ரசனை இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு பாபா மட்டும் தெரியுது, அவர் கூட மட்டும் பேசிட்டு இருக்கிறான், அவர் சொன்ன வழிபடி மட்டும் நடக்கிறான், அவர்கிட்ட மட்டும் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ நாள் ஃபுல்லா அவங்களுடைய ரசனை ஒரே மாதிரியே இருக்கும். ஆனா இதுல ஒரு சேலஞ்ச், குடும்பத்துல இருக்கும்போது சென்டர்ல இருக்கும்போது எல்லாரும் என்ன அப்படி விட மாட்டாங்களே, வீண் விஷயத்த பேசுறாங்களே, டிவி ஓடுது, என்ன பண்றது, சேவைக்கு போலான்னு பார்த்தா சேவையிலதான் இந்த சிஸ்டர் குறை சொல்றாங்க, அந்த சிஸ்டர் குறை சொல்றாங்க, ஐயோ இவங்களை எவ்வளவு மரியாதை நினைச்சா இவங்களே இப்படி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி உங்களுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கும். சோ இப்ப இது ஒரு சேலஞ்ச், என்ன பண்றது. ஆக்சுவலா அந்த சேலஞ்சு கம்பேர் பண்ணும்போது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய சேலஞ்சே கிடையாது. ஏன்னா டிவி ஓடும், அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க சொல்றத உன்னால கேட்காம இருக்க முடியுமான்னு மாயா கேக்குது, இருந்து காட்டுறண்டா மாயான்னு சேலஞ்ச் பண்ணுங்க. இப்ப பாபா கிட்ட பேசிட்டு இருங்க, அவங்க எப்படி ஸ்ரீராமதேவம் ஸ்ரீராமதேவம் ஓ நம சிவாய் ஓ நம சிவாய் ஏதோ ஒண்ணு கண்டினியூஸா சொல்றான். அந்த மாதிரி பாபா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இங்க இருக்கிற விஷயத்த கேட்கல, நான் பரந்தாமத்துல இருக்கிறேன், இந்த ஆத்மா பாவம் தன்னிலை மறந்து இருக்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிடு, இவங்களுக்கு சக்தி கொடு, கண்டினியூஸா பேசிக்கிட்டே. அதையும் மீறி வந்துச்சுன்னா ஹெட்செட்ல முரளி கேட்டுக்கிட்டே வாங்க, வேற வழியே இல்ல. அப்படி இல்லைன்னா சேவையும் செஞ்சு பாபா நினைவுலும் இருக்குதுன்றதும் முடியவே முடியாத காரியம் ஆயிடும். ரெண்டும் அட் அ டைம்ல இல்லையா. அப்படி வீண் விஷயமே நடக்காத ஒரு சென்டர்ல இருக்கிறீங்கன்னா உங்களை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப பாபா சொல்றாரு, அதுவே ஒரு புண்ணிய காரியம் தான் இல்லையா. உங்க குடும்பத்துல எந்த சண்டையும் இல்ல, சென்டர்ல சமஸ்காரம் மோதல் இல்ல அப்படின்னா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா. முந்தைய ஜென்மத்துல பாபா குழந்தைய எரிச்சிருப்பீங்க, அதனால அப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால பாபா சார் எப்பவும் ஒருத்தருடைய நினைவுல நினைச்சிருங்க. அப்ப இது ஒரு யுக்தி பாப்போம், இது ஒரு விளையாட்டு மாதிரி கேம் மாதிரி வச்சுக்கோங்க. மாய கிட்ட சேலஞ்ச், நான் பாபா நினைவுல மட்டும் இருக்கிறேன், டிவில என்ன வேணாலும் ஓடட்டும், நான் மனக்கண்ணால பாபா பாக்குறது நிறுத்த மாட்டேன், கவனம் வைங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அஞ்ஞானி தான் அவங்க, அவங்க மனைவி எந்த நேரமும் டிவி வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கணவனுக்கு அந்த ப்ரோக்ராம் பிடிக்காது மனைவி பாக்குறது. ஆனா அந்த மனைவி 10 மணி வரைக்கும் டிவி பார்ப்பாங்க, அவர் 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வெளியில உட்காந்து போயிரு, போய் வெளியில உட்காந்துட்டு மத்தவங்க கூட அப்படியே கதை அடிச்சுட்டு இருப்பாரு. சோ அது ஒரு யுக்தி தானே, நம்ம கூட அது மாதிரி ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும், அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சு வந்துடும். அப்படியும் இல்லைன்னா பக்கப்படுத்துங்க, இதுதான் கடைசி நடி, என்ன பண்றது, இந்த நேரம் இதுல நான் டென்ஷன் ஆனா கூட மாட்டிக்குவேன். சோ அப்ப ஒட்டுமொத்த உலகத்திலயும் எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி டிவி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. சோ நான் சக்தி கொடுக்கறேன், இது என் வீட்டு பிரச்சனை இல்ல உலகத்தின் பிரச்சனை, சக்தி கொடுக்கறேன், அமைதியின் சக்தி, அமைதி தெரியல, தூய்மை தெரியல, தூய்மையின் சுகம் தெரியல அப்படின்னு பாபா கூட அந்த எண்ணங்களை உருவாக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி சத்தம் வரும்போது நீங்க எண்ணங்களை உருவாக்கினா மட்டும்தான் உங்க மனசு அமைதியாகும், அமைதியா இருந்தா அமைதியாகாது. இந்த எண்ணங்களை உருவாக்கும் போதுதான் அது சவுண்ட்ல கேட்காம இருக்கும். சோ அப்ப அந்த எண்ணங்களை உருவாக்குற பயிற்சிக்கு அதை ஃபாலோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே எண்ணத்துல நிலைச்சு இருக்கிறதா யோகாவே. அப்ப பாபாவுடைய நினைவு மட்டும் இருக்கும்போது ஒரே ரசனை இருக்கும், கூட வேற எந்த நினைவு வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற ரசனை வந்துடும், அவங்க எந்த உறவோ அது சம்பந்தப்பட்ட ரசனை வந்துடும். மனைவி நினைவு வந்துச்சுன்னா காமம் ஞாபகம் வந்துடும், ஒண்ணும் குழந்தைனா பற்று வந்துடும், வியாபாரத்தை நினைச்ச ஆசை பேராசை வந்துடும், சோ இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துடும். சோ அந்த ஒருவரின் நினைவுல இருங்க. அதான் பாபா சொல்றாரு, ஏதோ ஒரு மாயின் கவர்ச்சி கவர்ந்து இருக்கிற நேரத்துல கடைசி நேரம் வந்தா உன் நிலைமை என்ன ஆகும், பதவி போயிடும். அதுக்குதான் கடைசி நேரம் நான் அதை தொடமாட்டேன் தொடமாட்டேன் தொடமாட்டேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேடையில சிவபாபா வந்து கடைசியில நடக்கிற விஷயம்தான் இது இல்லையா. எல்லாரும் இருக்கிறாங்க நாராயணன் பதவிக்கு யார், அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னரை அறிவிக்க போறாங்க. அந்த நேரம் நாராயணனுக்கு தகுதியா இருக்கிற ஒரு திடீர்னு பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு போதுன்னு இப்படி பாத்தாருன்னா ஃபெயில் முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி நொடியில டக்குன்னு போயிடும். அதான் பாபா சார், அப்ப என்ன ஆகும்? ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் மாய, அத்தனையும் சூர்பனை, அத்தனையும் சூர்பனகை, அத்தனையும் ராவணன் எச்சரிக்கையா இருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துக்கலாம், ஓ அது வரைக்கும் கடைசி நேரம் வராம இருக்குமா? அது மாதிரி சென்டர்ல தப்பா அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீங்க கணவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவருக்கு இஷ்டத்துக்கு விடுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவரா சலிச்சு விடுவாரோ, அது வரைக்கும் உலகம் அப்படியே இருக்குமா? காமம் அனுபவிச்சு சலிக்கிற விஷயமா காமம், அது எந்த புல இன்பம் தான் அனுபவிச்சு சலிக்குது இல்லையா? சோ இது தவறானது. ஒரு பாபா பாபா சொல்றது, பாபா சொல்றது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எதுக்கு போய் அங்க போய் கேட்கற, கேட்டதுக்கு தண்டனை அது. ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்க அதுவே பாபா சொன்னதா இருந்துச்சு, அதுக்கு பாபா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ ஒரு பாபா, ஒரு பாபா சொன்னது, இதை தவிர எதையுமே மைண்ட்ல ஏத்தாதீங்க. எனக்கு பாபா மட்டும்தான் தெரியணும், அவ்வளவுதான். எல்லாத்துலேருந்து விலகி, எல்லாரு மேலே அன்பு, ஆனா யார் மேலேயும் பற்று கிடையாது, விலகி இருக்கிறேன். அப்படி இருங்க, இல்லைன்னா கடைசி நேரம் வந்துருச்சுன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதனால ஒவ்வொரு நொடியும் கவனம் வைங்க, ஒரு நொடி கவனம் வைங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னைக்கு 9 மணிக்கு படுக்கிறோம், கல்ல சீக்கிரமா எழுந்திருக்கோம், அதை நீங்க பக்காவா பண்ணிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னும் போது அன்னைக்கு பார்த்து பாபா கடைசி நேரம் ஆயிடுச்சுன்னா மாட்டிக்கும். சோ கரெக்டா பாபா சொன்ன ஒண்ணு ஒண்ணும் அப்படியே நான் ஃபாலோ பண்றேன்னா பாபா பூண்டு வாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே அந்த நேரம் கடைசி நடி ஆயிடுச்சுன்னா. சோ அந்த அளவுக்கு வைராக்கியமா பாபா சொல்றத ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் அந்த உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலும் கவனம் வைங்க, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாபாவுடைய வழிப்படி இருக்குதா, பாபா நினைவுல மூழ்கி இருக்குதா, கவனம் வைங்க. எப்பவுமே அந்த ஒன்று தான், ரெண்டாவது எதுவுமே கிடையாது அப்படின்ற பாடம் பக்காவா இருக்கட்டும். அதுதான் ஜானகிராஜ் சொல்றது, எனக்கு ஒரு பாபா ரெண்டாவது யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான் அந்த ஒரு ஆதாரம் தான். சோ இந்த சங்கமயுகம் ஒரே டைம், ஒருவரோடு மட்டும் வாழற டைம் இந்த யுகம், போனா கிடைக்காது இந்த டைம். சோ இப்ப முழுசா சிவனுடைய மனைவியா இருங்க, சிவன் பக்கத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க மட்டும் அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அவரை நினைக்கிறது தான் கஷ்டம், நிறைய பேர் ஏமா வந்துடுவாங்க. நான் நினைக்கிறேன் நான் அவருக்குடைய உண்மையான பதி பத்தினியா இருக்கிறேன், கவனம் வைங்க. அப்படி அவரை மட்டும் நினைவுல நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா தான் ஒரே ரசனை இருக்கும். உங்களுடைய ஸ்திதி, அதாவது மனநிலை, ஸ்திதினா மனநிலை, உங்க மனநிலை ஒரே சீரா அந்த ஆனந்தமாவே இருக்கும். அமிர்த வலை யோகத்துல பண்ணும்போது இருக்கிற அதே மெய் மறந்த நிலை நாள் ஃபுல்லா இருக்கும். அப்படி நாள் ஃபுல்லா ஒரே ரசனையில இருக்கக்கூடியவங்களுக்கு தாக்கி நாராயணன் பதவி கொடுக்க முடியும். திடீர் திடீர்னு டென்ஷன் ஆகிறாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாருன்னா கலியுகத்து பதவி கூட கொடுக்க மாட்டாங்க, சொர்க்கத்தின் பதவி கிடைக்குமா? சோ ஒரே ரசனை, இங்க பேசுறது மட்டும் இல்ல உங்களுடைய ரசனைய ஒரே மாதிரி, எல்லாரும் நல்லவங்களாவே தெரியறாங்க, எல்லாரையும் ஆத்மாவே பாக்குறாங்க, இருந்தாலும் எல்லாரும் மாயாவும் கூட, அதனால விலகியே இருக்கிறேன் பாபாவை மட்டும் நினைக்கிறேன். அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்குது, அப்பத்தான் அந்த உயர்ந்த பதவியுடைய அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சோ முயற்சி பண்ணி ஒரு பாபாவை தர யாரையுமே வரவிடாதீங்க. இன்னைக்கு வாணி ஃபுல்லா அதுதான், சம பவர்ஃபுல் வாணி. ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா வெளியில சாப்பிடவே மாட்டாங்க, அடுத்தவங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டான், சொந்தக்காரங்க வீட்டுல கூட சாப்பிட மாட்டான். சொல்லுவாங்க நான் முத்திரை போட்டு இருக்கிறேன், பங்கு சக்கரம் முத்திரை போட்டிருக்கேன், வெளில சாப்பிட கூடாது. நமக்கு உணவு மட்டும் கிடையாது, ஸ்தூல உணவு மட்டும் கிடையாது, சூக்ஷ்ம உணவு என்ன, தூய்மையான எண்ணங்கள். தூய்மையான எண்ணம்ன்ற உணவை மட்டும் சாப்பிடறவன் தான் உண்மையான வைஷ்ணவ. அசுத்தமான உணவு, அசுத்தமான எண்ணம், மீன் எண்ணம், விகார எண்ணம், வெறுப்பு எண்ணம், எதுவுமே இல்லாம யார் இருக்கிறானோ அவன் தான் தூய்மையான வைஷ்ணவன், அதுதான் நான் அப்படின்னு இருங்க. மத்தவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்கள பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லக்கூடாது. அப்பதான் நீங்க வைஷ்ணவ, தூய்மையான வைஷ்ணவ, உண்மையான வைஷ்ணவ. சோ தூய்மையான எண்ணங்கள்ன்ற உணவை சாப்பிடுறவங்க தான் உண்மையான வைஷ்ணவன். பாபா குழந்தை தான் உண்மையான வைஷ்ணவன். வெறும் சாப்பாடு விஷயத்துல மட்டும் கிடையாது, எண்ணம் கூட அவ்வளவு தூய்மையான எண்ணத்தை தான் உருவாக்குவேன், தூய்மையான வார்த்தையை தான் பேசுவேன். தூய்மையான வார்த்தையா இருந்தாதான் புத்திக்குள்ள விடவே செய்வேன், இல்லைன்னா கட் பண்ணிட்டு அந்த எட்ட விட்டு எட்ட வருவேன், இல்லது பேச்ச மாத்திடுவேன். ஓம் சாந்தி. இவ்வளவு சூப்பரான வாணி இல்லையா, லவ் யூ பாப்தாதா. சோ இன்னைக்கு முரளி ரிவிஷன் பார்க்கலாமா? இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு, சிவபாபாவுடைய படத்தை மட்டும் வையுங்க, அதுதான் மெயினா இன்னைக்கு சொல்றாரு இல்லையா. வேற என்ன சொல்றாரு சிஸ்டர்?
என்ன சொல்றாரு, திருமண பக்கம் எல்லாமே வந்து அப்பாவோட நினைவுதான் வரணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, மாயா எந்த ரூபத்துல வேணாலும் நம்ம முன்னாடி வரலாம், எந்த உருவம் வேணாலும் எடுத்து வரலாம். சோ அங்க பாக்குறப்போ அப்பாவோட நினைவு வந்துடுச்சு அப்படின்னாதான் நம்ம புத்தி வந்து அவரோட இணைஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து மதுவன் போறாங்க, சும்மா மதுவன் போயிட்டு வரனால ஒண்ணு இல்ல, அங்க வந்து அப்பாதான் இருக்காரு அப்படிங்கிற உணர்வோட போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அப்பா மேல வந்து கண்டிப்பா நிச்சயபுத்தி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த அன்பு வந்து அவர் மேல காமிக்கணுமா. இப்ப பக்தியில வந்து சின்ன சின்ன சாஸ்திரஸ்காரம் தான் கிடைக்குது, ஆனா அதுக்கு வந்து அவங்க எவ்வளவு கீர்த்தனை பாடுறாங்க அதை கேக்குறப்ப நம்ம மனசே உருகுது. உண்மையாலுமே வந்து அங்க தேவதை வந்த மாதிரி மீரா கூட வந்து அந்த மாதிரி அன்பு காமிச்சாங்களாமா. ஆனா நம்ம நாண மார்க்கத்துல வந்து ஏன் அப்பா மேல அந்த மாதிரி அன்பு காமிக்க முடியாது அப்படின்னு கேக்குறாரு.
கரெக்ட். மெயினா வந்து உங்களுக்கு அந்த கஷ்டம் ராம் ராம்னு சொல்ற விஷயம் கூட நான் கொடுக்கல, என்ன நினைவு பண்ணுங்க, வேற எந்த எண்ணமும் வராம அப்படிங்கிறாரு. விடுபடுறதுக்கு ஒரே வழி முரளிய ஒழுங்கா கேட்டாலே அதுல சொல்யூஷன் வந்துடும்.
நினைவு வரும். அதனால அதுல கவனம் கொடுக்க சொல்றாரு. அப்புறம் நிறைய குழந்தைகள் கேக்குறாங்க, ஏன் இங்க யோகா பண்ண முடியாது, சூட்சும உலகத்துல வந்து அப்பா எதுக்காக பண்ண சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க வந்து மாயாவோட தடை வந்து அதிகமா இருக்கு, ஆனா சூட்சும உலகத்துல வந்து அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற நினைவு வர்றதுனாலதான் நம்மள அங்க வந்த மாதிரி பண்ண சொல்றாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து மாயை வந்து இந்த தொடர்பை துண்டிக்க எவ்வளவு வேணாலும் முயற்சி செய்யலாமா, அதையும் மீறி நான் லட்சுமியா இருக்கிற ஸ்ரீ நாராயண இருக்கிற அப்படிங்கிற நினைவிலேயே இருக்க சொல்றாரு. அப்புறம் வந்து இடையில கல் முள் அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வரு, அதையும் தாண்டிதான் வந்து வரணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா சாதாரண விஷயத்துக்கு எவ்வளவு முயற்சி செய்யறோம், சொர்க்கத்துக்கே லட்சுமி நாராயணன் ஆகிறோம் அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், அதை வந்து புத்தியில கொண்டு வர சொல்றாரு. அப்புறம் பைபிள் குரான் இந்த மாதிரி மத்த மதமெல்லாம் இருக்குது, அதுல ஏன் அந்த மாதிரி முடியல அப்படின்னா அது உண்மையான அப்பாவோட நினைவுங்கிற லைன் வந்து இருக்காது அப்படிங்கிறாரு.
அப்புறம் அப்பாவை நினைவு செய்யறதுக்கு நிறைய யுக்தி சொன்னாரு இன்னைக்கு இல்லையா, ஒன்னு போட்டோவை பாத்துக்கிட்டே இருங்கன்னாரு, இன்னொன்னு உங்க அப்பாவை மறப்பீங்களா, உங்க காதலனை மறப்பீங்களா, காதலனை காதலி மறக்கறதே இல்ல, நீங்க எப்படி மறக்கறீங்க?
இப்ப நம்ம அப்பா வெளிநாடு போனா கூட அந்த குழந்தைக்கு வந்து தெரியுது அப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் நினைவு வருது, ஆனா நம்ம வந்து அப்பா உணர்ந்தும் அந்த மாதிரி நினைவு செய்யறது இல்ல அப்படிங்கிறாரு. ஒரு காதலிக்காதன எந்த அளவு அன்பு செலுத்துறாங்க, அந்த அன்பு வந்து அப்பா மேல ஏன் செலுத்துறது இல்ல அந்த மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் வந்து அப்பாட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருள்தான் கிடைக்குமாமா. அந்த நான்கு யுகம் சொர்க்கத்துல வந்து நம்ம ரொம்ப உயர்வா இருக்கிறோம், இப்ப ஏன் கலையிலிருந்து இருக்கிற அப்படின்னா இப்ப வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் நிலை முடிஞ்சு ரெண்டாவது நிலை முடிஞ்சு மூணாவது முடிஞ்சு இப்ப நாலாவது இருக்கிறனாலதான் நமக்கு வந்து இந்த நிலை அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனை வந்து அப்பான்னு சொல்லக்கூடாது, ஏன் அப்படின்னா அவர் வந்து சொர்க்கத்தின் இளவரசன், அவர் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த குரு எல்லாமே வந்து தேவதாரி, அதனால வந்து அவங்கள நினைவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மெயினா அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பரந்தாமத்துல வந்து அட்னஸ் போட சொல்றாரு. இன்னைக்கு
அந்த பாவனை வரணும் அப்படின்றதுக்காக
கண்டிப்பாங்க. அப்புறம் பேசுறது அப்பா அப்படிங்கிற நிச்சய புத்தி வந்தா மட்டும்தான் இந்த வாணி கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்மள வந்து அசரீரியன்னு புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த உடம்பே இல்லாத நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் அந்த இறுதி நிலையில பக்காவா இருக்க முடியுமாமா. மாயை எந்த மாதிரி புயல வேணாலும் நம்ம கிட்ட கொண்டுட்டு வரு, அதனால வந்து நம்மள பக்காவே இருக்க சொல்றாரு, பாதுகாத்து சொல்லணும். அப்புறம் வந்து நம்ம எங்கதான் இருந்தாலும் நம்ம வீடு பறந்தாமோ அப்படிங்கறத வந்து புத்தியில நினைவு கொண்டுட்டே வர சொல்றாரு.
இங்க வசிக்கிறவங்க நாம இங்க கிடையாது அப்படிங்கற நினைவு இருந்துகிட்டே இருக்கணும்.
அப்புறம் வந்து தாய்மார்களுக்கு தான் வந்து அப்பா வந்து முதலிடம் கொடுக்கறாருங்களா. பிரம்ம பாபா கூட அந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண் போட்டோ பாக்குறப்ப லட்சுமி வந்து அந்த காலமுத்துற மாதிரி காமிச்சனால அந்த போட்டோவே பாக்காம நாராயண போட்டோ வந்து தனியா காமிக்கிறாங்களாமா, அந்த மாதிரி அப்பா தாய்மார்களை தான் முன்னால
வைக்கிறாரு. அவங்களுக்கு தான் ஸ்திரமான புத்தி இருக்கும், கணவன் மேலயும் உண்மையான அன்பு வைப்பாங்க, ஆனா ஆணுடைய புத்தி வந்து அலப்பாயும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு.
நிறைய குழந்தைய கேக்குறான், அப்பா நான் நல்லா கிளாஸ்க்கு வர வாணி கேக்குறேன், ஏன் புயல் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கு அப்பா சொல்றாரு, நீ வந்து அந்த வாணி சரியான முறையில வந்து எனக்கு புரிஞ்சிருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து யாராவது திட்டினா கூட நமக்கு கேட்க கூடாதுங்களா, நம்மள வந்து சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் இருக்கணுமாமா. ஏன்னா சொர்க்கத்துக்கு வர்றது வந்து சாதாரண விஷயமே இல்ல, அவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்கிறப்போ இந்த சாதாரண நிலையே உங்களால அடைய முடியல அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் வந்து இது இந்திர சபை, இங்க வந்து தூய்மையற்ற யாருமே வர முடியாதுங்களாமா, பிரம்ம பாபா வேணா ஏமாத்தலாம், ஆனா சிவபாபாவுக்கு தெரியுமாமா அந்த தூய்மையற்றவங்களை கூட்டிட்டு வரவங்களுக்கு தண்டனை கிடைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் தாரணை சொல்றாருங்க, எல்லா உறவுகிட்ட இருந்து புத்திய வந்து விலக்கி ஒரே அப்பாவை வந்து உண்மையான உறவா நினைக்கணுமாமா. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ரூபமாதான் மாயா வந்து தடைகளை கொடுக்கு, அது வெளியில இருந்து வந்த எதிரிகளை விட நம்ம கூட இருக்கிற எதிரிகளா இருக்கு, அதனால யார பாக்குறப்பவுமா என் அப்பா கிட்ட பேசுற அப்படின்னு பாபாவை நினைச்சு சொல்றாரு. குழந்தை கிட்ட பேசுனா பாபாவை நினைச்சு பேசுறாரு, அப்ப வந்து சதா அந்த மகிழ்ச்சி நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு, அதை அன்பா பேச சொல்றாரு. அடுத்தது வரதான சொல்றாரு, ஒருவனின் நினைவு மூலம் ஒரே ரத்தனையை வந்து அனுபவம் செய்யற உயர்ந்த அதிகாரி ஆகணும் இல்லாமா. என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பாபா மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே நினைவிலேயே வந்து இருக்க சொல்றாரு. அப்புறம் வந்து ஸ்லோகன் என்ன சொல்றாருன்னா, தூய்மையான எண்ணங்களின் உணவை உட்கொள்ள சொல்றாரு. நமக்கு வந்து என்ன என்ன வந்தாலுமே வந்து நம்ம தூய்மையை மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்ப சாப்பாட்டுல கூட பார்த்தா நமக்கு தேவையானதான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஆத்மாவோட எண்ணங்கள் வந்து வீணானது உள்ள எதையுமே கொண்டு வரக்கூடாது. இல்ல அப்பா சொல்லி இருக்கிறாரு இந்த எண்ணத்தை மட்டும்தான் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் எடுத்துக்க சொல்றேன். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. சூப்பரா ரேஷன் பண்ணீங்க சிஸ்டர். ஓம் சாந்தி.